कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे हरे
हरे
कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे हरे
हरे
कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
रामानुज
दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभम नाथ यामुना मध्यमाम अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्म रुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तथङ्ग्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर यो हि वाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् तं नमामि हरिम् परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं
पूमण्णुमाधु पुरुन्दिय मार्बन् புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதுநாம் குசுமாகரஹ, பகவான் எல்லா சமயங்களிலும் எல்லா இடத்திலேயும் வியாபிச்சிருக்கான். பகவானை பிரிஞ்சு நம்மால இருக்க முடியாது. நம்மளை விட்டுட்டு பகவானாலையும் இருக்க முடியாது. நமக்கு பகவான் தேவை, அதனாலே நம்ம பகவானை விட்டுட்டு இருக்க முடியாது. பகவானுக்கு நம்ம மேல நிர்ஹேதுக கிருபை, வெறிதே அருள், நம்ம மேல அத்தனை ஒரு பிரேமை, அதனாலே அவன் நம்மளை விட்டுட்டு இருக்க முடியாது. இப்ப கை குழந்தை இருக்கு அப்படின்னா அது அம்மா விட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு அம்மா தேவை, அப்பதான் அதனுடைய காரியங்கள் நடக்கும். அம்மாவுக்கும் குழந்தை விட்டு இருக்க முடியாது. ஏன்டானா குழந்தைனால அம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா அது மேல வச்சிருக்கிற ஒரு பிரீத்தியினாலே அம்மா எப்பொழுதுமே குழந்தை கொண்டு இருக்கிறத ஆசைப்படுறோம். அப்ப பகவானுக்கும் நமக்கும் நித்தியமான சம்பந்தம் இன்னைக்குமே இருக்கு. உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்ற ஆண்டார். பகவானும் நாமளும் அப்படி இரண்டர் எப்பொழுதுமே கூடிதான் இருக்கும். நமக்குள்ளேயே பகவான் அந்தரியாமியா இருக்கான். வேதம் சொல்றது, பெரியவா சொல்றா, புராணங்கள்லாம் சொல்றது, எல்லாருக்குள்ளேயுமே சுவாமி இருக்க, அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்க. இப்ப மகா பாதிகள்லாம் இருக்கான்னு சொல்ற மாதிரி அவளுக்குள்ளேயும் சுவாமி இருக்க. சுவாமி இல்லாம இருக்கிறதே கிடையாது. உள்ளேயும் அவர் இருக்கார், வெளியிலேயும் பல விதமா பகவான் வியாபிச்சிருக்கார். இந்த பஞ்சபூதங்கள்னா சொல்றோம் இல்லையா, ஆகாசம், பூமி, காற்று, ஜலம், அக்னி, எல்லாத்துலயுமே சுவாமி இருக்க. ஸோ ஒரு பிரெட் சாண்ட்விச் மாதிரி தான், உள்ளையும் பகவான் வெள்ளையும் பகவான், நடுவில் தான் நம்ம இருக்கும், இன்னொன்று தான் இருக்கும். அதனால நமக்கு பயம் வேண்டாம், கவலையே வேண்டாம். அந்த பகவான் நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை தப்பான வழியில போகாது. இந்த நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் அழகாக வழி நடத்துவான். நாம கஷ்டப்படுற மாதிரியான ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்காது. பகவான் பார்த்து 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 எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். அதனால பூமியில நடக்கும் பொழுதும் இது பகவானுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நினைச்சதுனா ஒரு சந்தோஷம். மேல காற்று படும் பொழுது மூச்சு உள்ள இழுக்கிறோம் இல்லையா, பகவானை தான் உள்ள இழுத்துட்டு இருக்கோம். ஆகாசம், அக்னி, ஜலம் எல்லாமே பகவஸ்வரூபம் தான். தேவர்கள்லாம் கிருஷ்ணவதாரத்தில் தேவகி கர்ப்பத்தில் பகவான் இருக்கும் பொழுது அந்த காராகிரகம் அந்த ஜெயிலில் வந்து அழகா ஸ்தோத்திரம் பண்ற பகவான். சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனி நிஹிதம் ச சத்யே, சத்யம் ச சத்யம் ரிதசத்ய நேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹா. மூன்று காலங்களாகிய சத்தியம் பகவான் தான், பஞ்சபூதங்களாகிய சத்தியம் பகவான் தான். பிரளயத்துல பஞ்சபூதங்கள் அழிஞ்சு போனாலும் மிச்சம் இருக்கக்கூடியவன் சத்தியமான பிரம்மம் தான். அப்பேற்பட்ட சத்தியஸ்வரூபனான உன்னை நான் நமஸ்காரம் பண்றேன், சரணாகதி பண்றேன் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்றான். அதனாலதான் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லும். சத்தியமே பகவஸ்வரூபம் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்றோம். அந்த பகவான் கீதையில சொல்றான், மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதுநாம் குசுமாகரஹ, மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன், காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன் அப்படின்ச்சான். இதேதான் கண்ணதாசன் சொன்னார், மாத்தி சொல்லிட்டார், அவ்வளவுதான். காலங்களில் அவள்னு போட்டுட்டார் பகவான் பதில. அதனாலதான் இனி வரைக்கும் கண்ணதாசன் பாட்டெல்லாம் பலமா இருக்கு அப்படின்னா எல்லாம் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள், பகவத்கீதா வாக்கியங்கள், நாயன்மார்கள் சொன்ன விஷயம், பட்டணத்தாருடைய வார்த்தை அப்படியே. அதனாலதான் அந்த சத்தியம் இன்னி வரைக்கும் உரைக்கிறது அப்படின்னா சத்தியத்திலேருந்து இருக்க சத்தியம், காப்பி அடிக்கிற நேரத்தில் சத்தியம். எத்தனையோ கண்ணதாசனுடைய பாடல்லாம் பார்த்தோம்னா கம்பராமாயணத்தை எடுத்ததுதான், கை வண்ணம் இங்கு கண்டேன், கால் வண்ணம் அங்கு கண்டேன். கம்பராமாயணத்துல அகல்யா சாப விமோசனத்தும் பொழுது சொல்றார், விஸ்வாமித்திர சொல்றார், கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்றார். அந்த பகவான் ரொம்ப அழகா சொல்றான், காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா எல்லா மாதமாகவும் பகவான் இருக்கான்னு, அது சிரேஷ்டமான மார்கழி என் ஸ்வரூபம் அப்படின்னு. அதே மாதிரி காலங்கள், வசந்த காலம், இலையுதிர் காலம், கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம்னு சொல்றோம் இல்லையா, ரெண்டு மாசம் சேர்ந்தது ஒரு ருத்து அப்படின்னு சொல்லுவோம், காலம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி ஆறு ருத்துக்கள் சேர்ந்ததுதான் ஒரு அயனம். அப்படிதான் ஆச்சரியமா, மூணு ருத்து சேர்ந்தா ஒரு அயனம், ஆறு ருத்து சேர்ந்தா ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். பகவான் எல்லா விதமாகவும் எப்பொழுதும் இருந்துட்டு தான் இருக்கான். அதனால எல்லாத்தையும் பகவத்ஸ்வரூபமா அனுபவிக்கணும். சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்ற. நம்ம சாப்பிடுற சாப்பாடு பகவத்ஸ்வரூபம், நம்ம குடிக்கிற ஜலம் பகவான் தான், நம்ம வாயில போட்டுக்கிற வெத்தனையும் அதுவும் பகவத்ஸ்வரூபம் தான் அப்படின்றார். அதத்தான் அழகா பாரதியார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா, கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டு இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. ஒரு காக்கை சிறகுல கிருஷ்ணானுபவம் கிடைக்கிறதுனா அப்ப எவ்வளவு கிருஷ்ண தியானம் அவருக்கு இருக்கும்னு பாத்துக்கோங்க. பகவானை பிரிஞ்சு நம்ம இல்லவே இல்லை. நேற்று கூட நாங்க அன்னபூர்ணேஸ்வரி கோயில் போயிருந்தோம், அங்க நன்னா அண்டங்காக்கா கண்ணன் நிறையன்னு பார்த்தோம். சிஷ்ய கூட கேட்டான், இவ்வளவு பெருப்பா காக்கா உண்டான், இதான் காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படின்னு கண்ணங்கரேல்னு ஆச்சரியமா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா. இது சிங்கேரி அந்த அன்னபூர்ணேஸ்வரி புறநாடெல்லாம் போயிட்டு வரும்போது பச்சை பச்சையில் இருக்கு அந்த காட்டுக்கு நடுவில் அந்த வண்டி போகும்போது நிஜமாவே பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா, கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. இது எனக்கு காற்று வழியா வரும்போது அங்கங்க சில்வண்டெல்லாம் அப்படின்னு சில்வண்டு, அதுக்கப்புறமா கிரிக்கெட்டு, அதுக்கப்புறமா தலக்கலை, இதெல்லாம் கத்துறது. கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலா. நிஜாவே அந்த காற்று வழியில போகும்போது அந்த சப்தமே ரமணீயமயமா இருக்கும், டிஸ்டர்பன்ஸா இருக்காது. இது நாய் கத்திதான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நமக்கு, வள்ளு 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 குறைச்சிட்டே இருந்துச்சு, முதல்ல அடிச்சு துரத்தலாமான்னு தோணும். ஆனா பாரதியார் அதை கூட அனுபவிக்கிறார், கேட்கும் ஒளிகள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா காற்றினிலே வரும் கீதம், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றதையே நந்தலாலா. தீல கேசா சுடுமே, அந்த சுடுறது கூட ஒன்ன தொடர மாதிரிதான்டா இருக்கு நந்தலாலா அப்படின்னு அனுபவிக்கிறார். அத்தனை வசதி பகவத் அனுபவம். அதனால பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கான், எல்லா சமயத்திலும் இருக்கான், எல்லா விதமாகவும் இருக்கான். எல்லா விதமாகவும் பகவானை அனுபவிக்கணும். முடியுமா அப்படின்னா முடியும். அதனாலதான் இத்தனை விதமான காலங்கள், இத்தனை விதமான பருவ மாற்றங்கள், இத்தனை விதமான செடிகள், இத்தனை விதமான கொடிகள், இத்தனை விதமான பழங்கள், காய்கள், பூக்கள், எத்தனை விதம் எத்தனை விதம் எத்தனை விதம், எல்லாத்திலையும் பகவானுடைய அனுக்கிரகம் அப்படியே இருந்துட்டுதான் இருக்கு. எங்கேயாவது மலையிலேருந்து அருவியெல்லாம் விழுறத பார்த்தா மனசு அபாரா அப்படி துள்றது அப்படின்னா பகவத் அனுக்கிரகம். அப்படி வருஷிக்கும் போது அபாரா அப்படின்னு இருக்கு. ஆனா ஜோன்னு மழை பெய்ஞ்சிருந்தா பாக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு, என்னமோ உள்ள ஒரு குதூகலம், இந்த குட்டி குழந்தைகள்லாம் மழையை பார்த்தா போய் நினைக்கணும் அப்படின்னு. ஏன்னா பகவானுடைய கருணா வர்ஷம். அப்ப எல்லாமே பகவத் விஷயங்கள் தான். நம்ம வாழ்க்கைய அது எப்படி வர்றதோ அப்படியே அனுபவிக்க கத்துட்டோம்னா போதும், எல்லாத்திலையும் பகவான் வியாபிச்சிருக்கான், எல்லா சமயத்திலையும் வியாபிச்சிருக்கான், எல்லா விதமாகவும் வியாபிச்சிருக்கான். நம்ம போட்டுக்கிற வஸ்திரத்திலேருந்து செருப்பிலேருந்து எல்லா இடத்திலையும் அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்ம. Wherever you see, you are just seeing the God. Without God's sanctity, there is nothing in this world. Everything is completely filled with Lord's beautiful grace and wonderful sanctity. So enjoy God's sanctity and grace. Whatever you are seeing, whatever you are hearing, whatever you are taking, whatever you are giving, Krishna is with us forever. At any cost, எந்த காரணத்தை கொண்டும் சுவாமி நம்மளை விட்டு போக போறதும் இல்லை, போகவும் முடியாது. அதுலேயும் மழைக்காலம், கொஞ்சம் மழையை அனுபவிப்போம். ஏன்னா மழைன்றது ஒரு சுகானுபவம், ரொம்ப ஆச்சரியமானது மழை. ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம அந்தந்த காலங்கள் அனுபவிக்க கத்துக்கல. வெயில் காலத்துல வெயில் அடிச்சா கோபம் வருது, மழை காலத்துல மழை பெஞ்சா பிடிக்க மாட்டேங்கிறது, குளிர் காலத்துல குளிர் வந்தா ஒத்துக்க மாட்டேங்கிறது. எந்த அந்தந்த காலத்தை அனுபவிக்க கத்துட்டோம் அப்படின்னாலே அவ்வளவு அழகா அதுல ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை எல்லாம் நன்னா அனுபவிக்கலாம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற அந்த ஜலம் அப்படின்றது அத்தனை விசேஷம். ஒரு இடத்துல ஆச்சரியமா உபனிஷதங்கள் வேதங்கள் புராணங்கள்லாம் சொல்றா, அது மழை இல்லப்பா, ஸ்வயம் பகவானுடைய கருணாவர்ஷம் அப்படின்றா. அதனாலதான் ஆண்டாள் இருக்கிறது மார்கழி மாசம் திருப்பாய் விரதம். ஆனா நாலாவது பாட்டுல ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் புதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் அந்த மழையினுடைய அந்த சுபாவம், மழைனா அப்படிதானே இருக்கும், சாதாரண மழைனா மேகம் இருட்டிக்கும், நல்லா இடி இடிக்கும், மின்னல் வரும், ஜோன்னு மழை பெய்யும், இவ்வளவுதான். இதுக்கு மேல மழை கொண்டு ஸ்பெஷலா சொல்றது ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டாள் அந்த அழகா சொல்றா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஏ வருணா, இந்த மேகங்கள்லாம் நன்னா கருக்கணும். எப்படின்னா பகவான் போல நன்னா கண்ணங்கரேன்னு கருக்கணும். ஊழி முதல்வன் உருவம் போல், ஊழி அப்படின்னா பிரளயம், பிரளயத்தை அவன் மட்டும்தான் இருக்கான், அப்ப பயங்கரமா கருப்பா இருக்கான பகவான். அதனால ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்படின்னு, அந்த மேகம் கருத்தா மாதிரி நன்னா மேகம் கருத்து 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 கருத்து. காலமேக பெருமாள்னே உண்டு, காலமேகம் மாதிரி தக அப்படியே கண்ணகரேல்னு ஆயிடுறாங்க. திருமோகல் பெருமாள் பேரு, ஆப்தன்னு ஒரு பேர், உற்சவருக்கு பேரு ஆப்தன்னு பேரு, நண்பன்னு பேரு, சகான்னு பேரு, மூலவர் பேரு காலமேக பெருமாள்னு பேரு. அந்த கார்மேகம் மாதிரி நன்னா கண்ணகரேல்னு கருத்து, யாருக்கு கருணையை கொட்டலான்னு காத்துட்டு இருக்கா. இந்த மேகங்கள்லாம் நன்னா தன்னிட்டுதான் பயம் வரும், எப்ப மழை பிடிக்க போறதுன்னு தெரியல, பிடிச்சா நிக்காதுன்னு தோணும் இல்லையா. அந்த மேகம் நன்னா தரண்டு இருக்கும், லேசா ஒரு காத்து பட்டவன ஜோன்னு மழை கொட்டும். அந்த மாதிரி பெருமாள் கருணையில அப்படி நிரம்பி இருக்காராம். நம்ம அழகா நாம ஜபம்னு ஒண்ணு பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், லேசா அந்த நாம ஜபம் மேல பட்டுடுத்துனா கருணை அப்படியே வர்ஷிப்பாராம். அதனாலதான் அஜாமில நாராயணான்னு கத்தின உடனேயே சுவாமி தன்னை கூப்பிடுறான்னு நினைச்சுண்டு அவனுக்கு கிருபை பண்ணிட்டார். அதனால ஆண்டாள் சொல்ற அழகா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி, நன்னா மின்னல் பளிச்சு 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 பளிச்சுன்னு வேணுமா. அன்னைக்குதான் சொல்லிட்டு இருந்தா இந்த மின்னல் அவ்வளவு அவசியமா இருக்கா, அழகா அது மண்ணில வந்து அந்த நைட்ரஜனை கொண்டு திணிக்கிறது அப்படின்சா. அதனாலதான் நன்னா ஃபர்டைல் ஆகிறது லேண்ட் அப்படின்சா. அந்த மின்னல் எப்படி மின்னணும் அப்படின்னா, பகவானுடைய கைகள்ல இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தாழ்வார் போல பல 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 ஜொலிக்கணுமா. மின்னல் அப்படி வரணுமா, கொடி மின்னல்னா சொல்றதுலே அது மாதிரி பளிச்சு 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 பளிச்சுன்னு வரணுமா. சரியா மின்னலை நன்னா பாக்கணும்னா சமுத்திரத்துல கப்பல்ல போகணும், அப்ப மழை மேகம் திரளணும், அப்ப தெரியும் மின்னல்னா என்ன, இடினா என்ன. வீட்டுல உட்காந்து கதவெல்லாம் சாத்திட்டு கண்ணாடி வழியா பார்த்தாலும் தெரியாது. சமுத்திரத்துல கப்பல்ல போய் அப்போ ஒரு மின்னல் வெட்டணும். சாதாரணமாவே அர்ஜுனான்னு கத்துவோம், அந்த மின்னலை பார்த்தா கிருஷ்ணா தானம், அர்ஜுனன்லாம் வரவே வராது. அத்தனை வசதி அந்த மின்னல். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அந்த இடி இடிக்கிற சப்தம் எப்படி இருக்கணும்னா, பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயகன்னு பகவானுடைய கைகள்ல இருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம் எப்படி நன்னா முழங்குமோ அதுபோல இந்த மின்னல் இடியும் அவ்வளவு அழகா இடிக்கணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். இந்த சரமழை பகவானுடைய சார்ங்கம்ன்ற வில்லிலிருந்து ஒரு அம்பு புறப்பட்டதுன்னா சரம் சரமா சரம் சரமா சரம் சரமா வருமா. எப்படி இந்த தேன் கூட்டை கலச்சா தேனீக்கெல்லாம் கட 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 கடகடன்னு வரும் தெரியுமா? அந்த மாதிரி பகவானுடைய சார்ந்தன்ற வில்லிலேருந்து ஒரு அம்பு கிளம்பித்துனா சரம் சரமா சரம் சரமா வருமா? அதனால ஆண்டாள் சொல்றா, சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாள். பகவான மாதிரி கருக்கணம், அவனுடைய சுதர்சன சக்கரத்தாழ்வார் மாதிரி மின்னல் அடிக்கணம், பாஞ்சஜன்யம் போல இடி இடிக்கணம், சார்கத்திலேந்து வர பானங்கள் போல மழை துளி கண்டினியூஸா வரணுமா? ரெண்டு நிமிஷம் பெஞ்சுட்டு காணாம போயிட்டு திருப்பி வந்தா வரும், அப்படி இருக்கப்பட அடிச்சதுன்னா வெள்ள இறங்க முடியாதபடி அடைமழை பெய்யணும். ஆனா அது ஜனங்களுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாதபடி வாழ உலகினில் பெய்திடாய், லோகத்துல வாழறதுக்கு மெய்யடியா பெய்யு, அப்பதான் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரம்பத்திலேயே மழை பிரபாவம் தான் வரது. நேத்தி கூட நாங்க போயிருந்தோம் ரிஷ்யசிருங்க மகர்ஷியுடைய கோவில், இங்க கிக்கான ஒரு இடம், எத்தனை பேர் இயற்கை தெரியல பாத்திருக்கேன்னு தெரியல, சுங்கேரி பக்கத்துல ஒரு 8 கிலோமீட்டர்ல, இந்த சுங்கேரி முழுக்கவே ரிஷ்யசிருங்கர்லாம் தபசு பண்ண ஒரு இடம் தான், அப்படிதான் காண கிடைக்கிற. அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி அவ அப்பா விபாண்டகர் உலகத்துக்கு தெரியாமலேயே மறைச்சு 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 ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருக்க, அப்ப அங்க தேசத்துல மழையே இல்லாம போயிடுறது. எத்தனை யாக யஜ்யங்கள் பண்ணியும் மழையே வரமாட்டேங்கிற. அப்ப அங்க தேசத்து ராஜா பாக்கிறான், என்ன பண்றது மழை பெய்ய வைக்கிறதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப சில ரிஷிகள் எல்லாம் கேட்கும் பொழுது ரிஷிகள் சொல்ற, அப்பா உன்னுடைய பிராரப்த கர்மா உன்னுடைய மூதாதையருடைய கர்மா இதெல்லாம் சேர்ந்து உன்னுடைய தேசத்துல மழை இல்லாம போகிறது. இந்த மழையெல்லாம் வந்து நீ யஜ்யம் பண்ணாலும் வரக்கூடிய பாபம் இல்ல, உன்னுடைய பாபங்கள்லாம் போகணும்னா உத்தமமான ஒரு மகாத்மா உன்னுடைய தேசத்துக்குள்ள வந்தா நன்னா மழை பெய்யும் அப்படின்னு. அப்ப யார் அந்த மகாத்மான்னு கேட்கும்போது அவ சொல்றா, விபாண்டக மகரிஷியுடைய பிள்ளை இருக்கா ரிஷ்யசிருங்க மகரிஷின்னு பேரு, கலை கோட்டு முனிவன் அப்படின்னு தான் கம்பராமாயணத்துல கம்பன் சொல்ல தள்ள ஒரு ஒத்த கொம்போட இருப்பார். நம்ம சாதாரண தலையில கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு அது ரிஷ்யசிருங்க மகரிஷியை வச்சுட்டு கேட்ட கேள்வி. அவருக்கு மட்டும்தான் தலையில கொம்பு விடுவார், எந்த ரிஷிக்கும் தலையில கொம்பே கிடையாது. தலையில கொம்போட தான் அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி. இன்னைக்கு அந்த கிங்கால பார்த்தோம்னா அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷியோட சிவபெருமான ஐக்கியம் ஆயிடுறார். இந்த சிவலிங்கத்திலேயே இப்படி கொம்பு இருக்கு தலையில, நேர தனியா கிடையாது, லிங்கத்திலேயே இப்படி தனியா கொம்பு தெரியும். அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி மானுக்கு பிறந்த குழந்தை, அதனாலதான் தலையில கொம்போட இருக்க. அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி உன் தேசத்துக்குள்ள வந்தார்னா நன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ராஜா சொல்றான், நீங்க எல்லாம் போய் கூட்டு வாங்கணும், ஐயோ அவ அப்பா பயங்கரமானவர், மனுஷாலோட இந்த குழந்தை பழகப்படாதுன்னு பத்தி பத்தி தனியா வச்சு வளர்த்துட்டு வர. அவருக்கு தெரிஞ்ச ஒரே மனுஷன் அப்பா மட்டும்தான், வேற யாரையும் அவர் பார்த்ததில்லை, வேற ஆண்களையும் பார்த்ததில்லை பெண்களையும் பார்த்ததில்லை. நாங்கள்லாம் அவரை போய் கூட்டிட்டு வரோம் தெரிஞ்சதுன்னா விபண்டக மகரிஷி எங்களை கொன்னே போட்டுவார், சாபத்துல எரிச்சிடுவார் அப்படின்னு சொன்ன. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் முடியாது முடியாது முடியாதுன்னுட்டா, பிராமணர்கள் கிட்ட கேட்டா முடியாதுன்னுட்டா, மந்திரிகள் கிட்ட கேட்டா முடியாதுன்னுட்டா. அப்ப அழகா அந்த ஊர்ல இருந்த வேசிகள் விபச்சாரிகள் இருக்கா பாருங்க, அவ சொன்னா நாங்க வேணா ட்ரை பண்றோம், எப்படி ஜென்மம் அப்படியேதான் போயிட்டு இருக்கு, ஏதோ தேசத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண ஒரு புண்ணியமாவது எங்களுக்கு இருக்கட்டும், நாங்க போய் ட்ரை பண்றோம்னு சொல்லி இவா போய் ட்ரை பண்றா. அப்பதான் அவ ரிஷிகள் வேஷம் போட்டு விபண்டகள் அவர் இல்லாத சமயமா பார்த்து இந்த ரிஷ்யசிருங்க மகரிஷியோட பழகி 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 அவருக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு வந்து நாட்டுல இருக்க பக்ஷணங்கள்லாம் கூட தெரியும், நமக்கு எல்லாம் தெரியுமா ஜாங்கிரி லட்டு ஜிலேபி நமக்கு லிஸ்ட் போட்டு தெரியும். அவர் சாப்பிட்டதெல்லாம் காய் கனி கிழங்கு இதெல்லாம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டே இருந்தார். அவருக்கு போய் இவ மோதகம் எல்லாம் கொடுக்கறா. அவர் கேட்கறது என்ன பக்ஷணம், இது எங்க ஊர் பழம் அவர்கிட்ட, பழம் நன்னா இருக்கு என்ன நெய் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கா, அதை சாப்பிட்டவனே உடம்புல திமிர் வந்துட்டு அவருக்கு தேவையின் இருந்தா, இதை சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் வரலாம் கட்டி பிடிச்சிட்டுலாம் போயிடுறா. அவருக்கு தெரியல அவர்கள்லாம் ஸ்திரீகள்லாம் தெரியல, ராத்திரி எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்கிற. அடுத்த நாள் இந்த விபச்சாரிகளை தேடி அவர் போறா, இதோ இங்கதான் ஆசிரமம் இருக்கு, எங்க ஆசிரமம் இங்கதான் இருக்குன்னு சொல்லி 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 அவர் அங்க தேசத்துக்கு அழிச்சுட்டு போறா. அவர் அங்க தேசத்து எல்லைக்குள்ள கால் வச்சாரோ இல்லையோ, நிஜமாவே ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் நின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு. நீ எப்பயுமே எங்க திடீர் மழை பெய்ஞ்சா யாரோ நல்லவா வந்திருக்கான்னு நினைச்சு வேணாம், நல்லோர் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை சத்தியம். இன்னைக்கும் பூமியில மழை பெய்யறதுன்னா நமக்கு தெரியாம எத்தனையோ நல்லவர்கள் இருக்கா. நல்லவர்கள்னா ஒன்னு ரிஷிகள் ஞானிகள் அப்படின்னு அர்த்தமே இல்ல. மனசுனால அடுத்தவாளுக்கு கெடுதல் பண்ணாதவா யாரா இருந்தாலும் அவ நல்லவா தான், சந்தேகமே வேண்டாம். கூலி வேலை செய்யறவாளா இருக்கலாம், ஆனா மனசு அவளுக்கு இருக்கும் பாருங்க, சில சமயங்கள்ல அவ்வளவு உத்தமமா இருக்கும். சில பேர் பெரிய கோடீஸ்வரனா இருப்பா, ஆனா மனசு ரொம்ப சின்னதா இருக்கும். பன்றிபுரம் எல்லாம் போனோம்னா எல்லாம் பாமர சனங்கள் தான் வருவா. திருப்பதியில மலை ஏறதெல்லாம் பாருங்க, ரொம்ப படிச்சவாளா கோடீஸ்வரனா ஒன்னும் கிடையாது, அன்னாடங்காட்சிகள் தான் மலை ஏறுவா. அதுலயும் ஒவ்வொரு படிக்கா சந்தனம் வச்சுட்டு மஞ்சள் வச்சுட்டு பொட்டி வச்சுட்டு போவா. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஏறிட்டு நான் ஏறினேன் நான் ஏறினேன் நான் ஏறினேன் நான் ஏறினேன் இறங்க மாட்டேன், நான்லேயும் இறங்கவே மாட்டேங்க, அங்கதான் பிரச்சனையே. நான் ஏறப்படாது இறங்கணும், நான் நான் ஏறினேன் நான் ஏறினேன் நான் ஏறினேன்னு. ஆனா அந்த ஜனங்கள் அப்பப்ப தோணும் போதெல்லாம் திருப்பதிக்கு போவா, பகவான சேரிப்பா வந்துருவா. அதனால அந்த நல்ல மனசு நல்லார் ஒருவர் உடலே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இவர் உள்ள கால் வச்ச உடனேயே நன்ன கடகட கடகடகம் மேகங்கள் திரண்டு வரதாம். மகாத்மாக்களுடைய திருவடிக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, பொன்னடி அப்படின்னு பேரு. அவ திருவடி பட்டு கொடுத்தா காஞ்ச பூமி கூட வளம் கொழிக்கும்படியா ஆயிடும் அப்படின்னு காண கிடைக்க. ஜோனு மழை 12 வருஷமா மழை இல்லாம இருக்கு அந்த ஊர்ல தேசத்துல. 12 வருஷம்லாம் மழை இல்லைன்னா என்னத்துக்கு ஆகும்? மான்சூன் தப்பி போனாலே எல்லாம் பிரச்சனையாயிடும் நமக்கு நல்லா தெரியும். 12 வருஷம் மான்சூனே இல்ல, நொந்து போயிட்டா. இவர் உள்ள வந்தோன்னா மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டது. ஜனங்கள்லாம் ஓடி வந்து ஆடுறா பாடுறா குதிக்கிறா ஆனந்தத்தை தலைக்கிறா. எல்லாரும் உடனே இந்த வேசிகள்லாம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறா, எங்க தேசத்துக்கு உங்களை கூட்டுனு வர்றதுக்காக தான் நாங்க பண்ணோம், நாங்கெல்லாம் உத்தமர்களே கிடையாது, நாங்கெல்லாம் வேசிகள், உடம்ப வித்து வாழறவா, ஆனாலும் எங்க தேசத்துக்காக அழிச்சுட்டு வந்தோம், நீங்க என்ன சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அவ பாருங்கோ அந்த 4-5 வேசிகளுடைய தியாகம் அந்த தேசத்துக்கு மழை கிடைச்சது. அதனால இவா தான் வாழ்க்கையில வசந்தவா, இவா கேவலம்னு ஒருத்தரையும் நினைச்சுடாதீங்க. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம சில பேர்லாம் யூஸ்லெஸ் அப்படின்றோம். பகவத் சிருஷ்டியில யூஸ்லெஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. மழை பெய்யறது. ஒரு தடவை நான் பாம்பேல இந்த சத்சங்கம் சொல்லிட்டு இருந்தேன், ராமாயணம் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி வந்தான்னு சொல்லும்பொழுது மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு டிட்டோ நான் சொல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. ரஃபா இன்னைக்கு பாம்பேல இருக்கவங்க நல்லா ஞாபகம் இருக்கும். தட 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 தடன்னு மழை அடிச்சுது, எல்லாருமே பயந்தோம். அத்தனை ஒரு மழை ரிஷ்யசிங்க மகரிஷி வந்தா தேசத்துல மழை பெஞ்சதுன்னு மழை கொட்டித்து. ராமாயணம் சத்தியம்ன்றதுக்கு சொல்லவன் ரிஷ்யசிங்க மகரிஷி சத்தியம். ஆனா இதெல்லாம் அவரோட ஏரியா தான். இன்னைக்கும் இங்க மற்ற இடங்களை விட பார்க்கும்பொழுது மங்களூர் பக்கம் நல்ல மழை தான் கொங்கன் ஏரியால. ஏண்டான்னா ரிஷ்யசிங்க மகரிஷியுடைய தப்போ பலம் இன்னி வரைக்கும் காப்பாத்தின்றுதான் இருக்கு. எத்தனை நதிகள் அன்னைக்கு எவ்வளவு, இந்த பக்கம் உடுப்பி பக்கம் போனோம், மூகாம்பிகா பக்கம் போனோம், இந்த பக்கம் ஹொரநாடு பக்கம் போனோம், எல்லா பிரிட்ஜிலையும் கீழே மழையில தண்ணி ஓடிட்டுதான் இருக்கு. தமிழ்நாடு பக்கம் போனா பாதி பிரிட்ஜில் கீழே பார்த்தோம்னா மண்ணுதான் இருக்கும். இந்த பாலாறுன்னு ஒண்ணு உண்டு, எனக்கு தெரிஞ்சு என் ஆயுஷ்ல இருக்க தண்ணி பார்த்ததே கிடையாது ஒரு தடவை கூட. எனக்கு தெரிஞ்சு யாரும் பாத்துக்கலாம் எனக்கு தெரியல. மண்ணு நிறைய நான் பாத்திருக்கேன் பாலாத்துல, தண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஆனா இங்க இவ்வளவு பிரிட்ஜ தாண்டி போனாலும் எல்லாத்துலயும் ஜலம் ஓடிண்டுதான் இருக்கு. அதான் அதிசயம். அப்ப என்னடான்னா அன்னைக்கு அவர் பண்ண தபசு இன்னி வரைக்கும் காப்பாத்திண்டுதான் இருக்கு. அப்ப அந்த விபச்சாரிகள்லாம் பார்த்தா அவருக்கு ஒன்னும் புரியல. ராஜா ஓடி வந்தான், அழகா ரிஷ்யசங்க மகரிஷிய சேவிக்கிறான், கைகூப்பிக்கிறான், உங்களை ஏமாத்திதான் கூட்டுண்டு வந்தோம், சுயநலத்துக்காக இல்ல லோக க்ஷேமார்த்தமா அப்படின்னு. அதுக்குள்ள விபாண்டகர் அப்பாவும் வந்துடுறார், எல்லாரும் பயந்து நடுங்கிறான். ஏடா என் பிள்ளை ஏமாத்திரியோ அப்படின்னா, இல்ல இதுக்கு பரிகாரமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்றார். சாந்தலான்னு அவளுக்கு பெயர், மழை பெஞ்சா கல்யாணம் ஆகும். சாந்தலான்னு பேரு. சரியா தசரதருடைய பொண்ணுதான். அவர் தத்து கொடுத்துட்டார். தசரதர் வந்து அங்கதேச ராஜா கொடுத்துட்டார். அந்த சாந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தவன சரிடான்னு ரிஷ்யசிங்க மகரிஷி அதுக்கப்புறம் அந்த அங்கதேசத்திலேயே பல வருஷம் இருந்தா அப்படின்னு ராமாயணம் சொல்றது சத்தியம். இதெல்லாம் ராமாயண சத்தியம்ன்றதுக்கு பிரத்யக்ஷம். இதுவரும் இதுதான் ரிஷ்யசிங்கர் பேருக்கே பலம் உண்டு, சத்தியமா பேருக்கு பலம் உண்டு. என்னோட சுயமத்துல ராமாயணத்தை பத்தி பேசும்பொழுது கடல் சாதனபடி ஆயிடுத்தேன். அதான் ரிஷ்யசிங்க மகரிஷியுடைய பிரத்யக்ஷ பலம் அப்படின்னு சொல். அப்ப ராமாயணம் எவ்வளவு வசத்தின்னு பாருங்கோ, எத்தனை வசத்தின்னு பாத்துக்கோங்க. சத்தியம் சத்தியம் புனசத்தியம். பாஷையே இப்படினா கூட பாட்டி புரிஞ்சுட்டா பாத்தலா, ரிஷ்யசிங்க மகரிஷி பேரை சொன்னோன்னு பாரிஷ் ஆகியானா அபி ஓ தோ பகவான் கா நாம் அவர் ரிஷியோ கா நாம் கா ஃபல் பஸ் ராதே கிருஷ்ணா ராமாயண் சத்யா இஸ்லியே. அப்ப அந்த அஞ்சு பேர் அந்த வேசிகள் அஞ்சு பேரும் ஆறு பேரும் அவ போய் தைரியமா முயற்சி பண்ணி அவர் கூட்டு வந்தா பாருங்க, அதனால தேசத்துக்கு மழை கிடைச்சது, அதனாலேயே ரிஷிசங்கர் கல்யாணம் ஆச்சு, அதனாலேயே ராமன் பிறந்தான். மழை பெய்யும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஷியசிங்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரிஷியசிங்கரை கூப்பிட்டு தான் தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் பண்றா, அதுக்கப்புறமா தான் பாயசம் கிடைக்கிறது. பாயசத்துல இருந்துதான் நாலு குழந்தைகள் பிறக்கலாம். இத்தனைக்கும் ஆதி எங்கடான்னா ரிஷியசிங்கரனால பெஞ்ச மழைதான். அப்ப மகாத்மாக்களுடைய தபசுக்கு ஆகாசத்திலேருந்து மழையும் கிடைக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் பிறக்கும், அத்தனை வசதி. அப்ப இனிமேல் எங்கேயாவது இடி இடிச்சுண்டு மழை வராமாரி இருந்தா, ஐயோ நான் வீடு போட்டுக்க மழை வந்துடப்படாதே, நான் நினைஞ்சிடப்படாதே, துணி வெள்ளம் நினைஞ்சிடக்கூடாதே, இப்படிலாம் யோசிக்கப்படாது. மழை நன்னா பெய்யட்டும்னு யோசனை வரணும். இந்த பாழா போன மழை ராத்திரி பெஞ்சா தேவையே சொல்லப்படாது, அது நல்ல மழை. சரியா, நீங்க வீட்டுல இருக்கேன்றதுக்காக ராத்திரி மழை பெய்யணும் எந்த விதத்துல நியாயம்? ராத்திரி தானே கூர்க்காலம் பாம்பிச்சுல கட்டிண்டே இருக்கா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கட்டிண்டே இருக்கா. மழையா இருந்தா அப்படி நினைஞ்சிட்டு போக முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அதனால மழை எப்ப பெய்யறதோ அது பெய்யட்டும். இயற்கையை தடுக்கிற அதிகாரமோ அது அசிங்கமா பேசுறதுக்கான அதிகாரமோ நமக்கு கிடையாது. இப்ப மழை பெய்யணும்னா பகவான் ஏதோ ஒரு காரணம் கொண்டு அந்த மழைய பெய்ய வைக்கலாம், ஏதோ ஒரு விதம் முளைக்கிறதுக்காக இருக்கலாம், ஏதோ கீழே விழுந்த ஒரு ஜந்துவுக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கலாம், அதுக்கு அந்த தண்ணி தேங்கறதுக்கு ஒரு மழை பெய்யலாம். காரணம் இல்லாமல் மழை பெய்யாது, நன்னா புரிஞ்சுக்கோங்க. பகவான் இஷ்டம் மழை நன்னா பெய்யட்டும். அந்த காலத்துல நிறைய வேத மந்திரங்களே பார்த்தா நன்னா மழை பெய்யட்டும்னே டெய்லி பிரார்த்தனை. அந்த காலத்தெல்லாம் பத்து நாளைக்கு ஒரு மழை பெய்யும், ஒன்பது நாளைக்கு ஒரு மழை பெய்யும், மாதம் மும்மாறி பெய்யுதுன்னு சொல்லுவான். ஆண்டாளே சொல்லாலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஒன்பது நாள் வெயில் காயும், ஒரு நாள் மழை அடிக்கும், திருப்பி ஒன்பது நாள் வெயில் காயும். பதிவிரதைகளுக்காக ஒரு மழை, உத்தமமான பிராமணர்களுக்காக ஒரு மழை, நீதிநெறி தவறாத ராஜாவுக்காக ஒரு மழைன்னு மூணு மழை பெய்யும்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த காலத்துல வருஷத்துல மூணு மாசம் பெஞ்சாலே பெரிய விஷயமா இருக்கு, மாசத்துல மூணு மழை பெய்யுமா? அப்படி இருந்த ஒரு தேசம் தான் அது. தேசத்துல ஒரு குறவும் இல்லை. இன்னைக்கும் நம்மளுடைய புத்தியில தான் கோளாறு. அந்த ரிஷ்யசிங்கர் வந்த உடனே தான் மழை பெஞ்சது. அதனால இனிமேல் மழை பெஞ்சா ரிஷ்யசிங்க மகரிஷி மழைக்கு எவ்வளவு பேர் நினைக்கலாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் மழை பெஞ்சா இந்த மகாத்மாக்கள் எல்லாம் நினைச்சுக்க மாதிரி வெயில் காலத்துக்கு இருக்கு, சரத்காலத்துக்கு இருக்கு, குளிர்காலத்துக்கு இருக்கு, கொட்டி கிடக்கு. நீங்க தனியா ராமாயணம் பாகவதி மகாபாரதி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க டெய்லி லைஃப்லயே பார்த்தோம்னா திருப்பி 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 பார்த்தோம்னா ஏதான ஒரு மூலையில ஒரு ராமாயணம் இருக்கு. காகத்தை பார்த்தாலே காக்கை சிறகினே நந்தலாலா ஒன்னு இருக்கு. காகத்துக்கு ஒரு கண்ணு கிடையாது, ராமன் தான் ஒரு கண்ணை எடுத்துட்டான், உமாச்சு கண்ணை குத்திடுத்து. சரியா, அப்ப காகத்தை பாருங்க, ராமனையும் நினைக்கலாம் கிருஷ்ணனையும் நினைக்கலாம், இத்தனை விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. திரும்பி 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 பார்த்தோம்னா கொட்டி கடக்கு பகவத் பாகவத ராமாயண விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில. அப்படி ரிஷ்யசிங்க மகரிஷினால ஒரு மழை பெஞ்சது, அவருக்கும் கல்யாணம் ஆச்சு. ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் இவெல்லாம் பிறந்தார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல காண கிடைக்கிறது. அதே ராமாயணத்திலே பகவான் வனவாசத்துக்கு வரான். வனவாசத்துக்கு வரும்பொழுது அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு தான் முதல்ல வரான். வந்த உடனே அத்ரி மகரிஷி அழகா அவனை வரவேற்கிறார். அப்ப அனசுயா தேவி வரா, ஜம்முன வரா, தீர்க்க சுமங்கலி பல 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 பலன்னு வரா. வந்த உடனே அனசுயாவை இன்ட்ரடியூஸ் பண்றார் அத்ரி மகரிஷி. அப்பா இந்த அனசுயா நல்ல தபோபலம் உடையவள், ஒரு சந்தர்ப்பத்துல இந்த இடத்துல மழையே இல்லாம இருந்தது, ஆனா அனசுயா தன்னுடைய தபோபலத்தினாலே இந்த ஆசிரமத்துல மழையை பெழிய வச்சு எல்லா ஜீவராசிகளையும் காப்பாத்திருந்தார்கள் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ற அத்ரி மகரிஷி. சாதாரணமா ஆத்துக்காரர்கள்லாம் ரெண்டாட்டியோட பெருமையை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டார், ரொம்ப ரேர், குற்றத்தை சொல்லி வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. ஆனா அத்ரி மகரிஷி அனசுயா தேவியினுடைய பெருமையை சொல்லி ராமன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல காண கிடைக்கிறது. அவளுடைய பதிவிரதா பலத்தினாலே ஜோர மழைய பொழிய வச்சு காப்பாத்தினாள் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. அதே ராமாயணத்திலேயே ஆச்சரியமா பகவான் சீதைய தொலைச்சுட்டு தேடிண்டு வர தேடிண்டு வரும்பொழுது ரிஷ்யமுக பர்வதத்துல சுக்ரீவனை மீட் பண்றார். வாலி வதமெல்லாம் ஆயிடுறது. வாலி வதம் ஆயின உடனேயே மழை காலம் ஆரம்பிச்சுடுறது. அப்ப பகவான் சொல்ற அந்த மழையில தேடிந்து போகிறதுலாம் கஷ்டம், ஏன்னா எங்க பாதையெல்லாம் தெரியாது, ஒரே தண்ணியமா இருக்கும், சேரா இருக்கும், எங்க பொதகுழின்னு தெரியாது. அப்ப அந்த 4 மாசம் தேட வேண்டாம், நீ ரொம்ப நாளா குடும்பம் மனைவி எல்லாம் விட்டுட்டு இப்படி மழையிலேயே இருந்துட்டார், இந்த 4 மாசம் நீ சௌக்கியமா இருன்னு பகவானே சுக்ரீவனுக்கு 4 மாசம் லீவு கொடுக்கற. அப்பாயின்மெண்ட் ஆன உடனே ஒரு 4 மாசம் லீவு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க அப்படி இருக்கும். அந்த மாதிரி சுக்ரீவனுக்கு தான் கிடைச்சது. பகவான் அழகா வாலி வதம் பண்ணி ராஜாவை உட்கார வச்சுட்டு 4 மாசம் சௌக்கியமா இருந்தான். சாத்துர்மாசியம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி சாத்துர்மாசியம் அத்தனை விசேஷமா நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இப்ப பாத்திரம் வந்துருப்ப ஆடி மாசம் ஒரு வாரத்துக்குள்ள சாத்துர்மாசியம் ஆரம்பிச்சிருவா பிரியவா எல்லாருமே. எல்லா சம்பிரதாயத்து இருக்கவாளும் சாத்துர்மாசியம், அதுவும் மாதுவா அசுரத்தனமான சாதுர்மாசியம் அவளுக்கு. அப்பா நிஜமாவே பயங்கரம் அவள மாதிரி அந்த சாதுர்மாசியம் ரொம்பவே கஷ்டம், ஆச்சரியம், ரொம்பவே விசேஷம் மாதுவாளுடைய. நாங்கெல்லாம் கிண்டலா சொன்னோம் அசுர அசுர அனுஷ்டானம் அப்படின்னு. உடுப்பியில எல்லாம் விறக கூட குளிப்பாட்டி வைப்பா, ஆனா சீட்டு ஆயிடுது திருப்பி அது குளிப்பாட்டி வைப்பா, அடுத்த நாள் திருப்பி எடுத்து நம்ம எல்லாம் விறகுனா அப்படியே தானே வைப்போம், அணைச்சிட்டு விட்டுருவோம், அதை கூட எடுத்து குளிப்பாட்டி வைப்பா. அனுஷ்டானம்னா மத்வ சம்பிரதாயம் தான், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும். நீங்க எந்த கோவில் வேணா பாருங்களேன், மத்வர்களுடைய கோவில்கள் எதுக்கு போனாலும் அந்த இதுவே வித்தியாசமா தான் இருக்கும். இந்த நாங்க பாஜக கஷேத்திரம் போயிருந்தோம், மத்வாச்சாரியாருடைய பிறந்த இடம், அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பெருசா ஆள் கூட்டமே வரல, நாங்க போன ஒரு 5 பேர் அப்புறம் ஒரு 5 பேர் வந்திருந்தா. ஆனா அந்த கோவில்ல ருட்டீன் மட்டும் கரெக்டா பண்ணிட்டே இருக்கா, யார் வரா யார் போறா ஒன்னும் கவலையே இல்லை. இந்த பாஜக கஷேத்திரம் அதே மாதிரி இந்த பாஜக கஷேத்திரத்திலேயே ஒரு பரசுராமர் கோவில் ஒரு துர்காதேவி கோவில் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 7 பேர் போயிட்டு வந்திருப்போம் அன்னைக்கு நாங்க, அவ்வளவுதான். அது மலை மேல இருக்கு. அப்ப கூட அவ பாட்டுக்கு அவளுடைய ருட்டீன் அந்த பூஜை புனஸ்காரம் ஒண்ணு கூட குறைவில்லாமல் இங்க போனாலே அந்த தெய்வ சாநித்தியம்ன்றது பூரணமா இருக்கு, அத்தனை வசதி. அந்த மாதிரி அவ்வளவு அழகா பகவான் சொல்ற அந்த ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி 4 சாத்துர்மாசியம் மழைக்காலம்னே பெயர். அந்த மழைக்காலத்துக்காகவே காத்துன்ற காலம் பெரியவாள்லாம் அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து தமம் பண்றா. அந்த 4 மாசம் தான் எல்லாருக்கும் உபதேசம் எல்லாம் நிறைய பண்றார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. சிங்கேரி பெரியவாள்லேருந்து மத்திய சம்பிரதாயத்து ஆச்சாரிய புருஷா, காஞ்சி பெரியவா, அகோபிலம், ஆண்டவன் ஆசிரமம், மணவாள மாமுனிகள் சம்பந்தப்பட்ட வானமாமலை, திருக்குறுங்குடி, ஆழ்வார் நகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே இந்த சாதுர்மாசியம்ன்றது சன்னியாசிகளுக்கான ஒரு விழா மாதிரி கூட சொல்லலாம். நம்ம எப்படி நவராத்திரி எல்லாம் லேடிஸ்க்கு ஒவ்வொன்றா சொல்ல முடியல, அது மாதிரி சாதுர்மாசியம்ன்றது சன்னியாசிகளுக்காகவே விசேஷமா இருக்கு. அந்த சாதுர்மாசியம் ராமச்சந்திரமூர்த்தி சொல்றான், சுக்ரீவா சௌக்கியமா இரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த 4 மாசமும் ராமச்சந்திரமூர்த்தி விரகத்துல புலம்பு புலம்புன்னு புலம்புற, கிருஷ்ண விரகம் மாதிரி ராம விரகம்னு பேர் இருக்கு. அந்த ராமன் சீத்தைய நினைச்சு உருகிற, மயில் ஆடுறத பார்த்தா புலம்புறா, சீத்த இருந்தா ரசிப்பாளே, மழை பெய்ஞ்சா ரசிக்கிறா, சீத இருந்தா ரசிப்பாளே, இடி இடிச்சா சீத அப்படி ராமன் இறுகி கட்டி பிடிச்சு பாடா, ஓ இடி இடிக்கிறது நானும் இருக்கேன், கட்டி அணைச்சுக்க சீதை இல்லையேன்னு புலம்புற. அந்த மனைவி மேல எத்தனை பிரியமா இருக்கா ராமச்சந்திர மூர்த்தின்றது அந்த ராமாயணத்துல அந்த 4 மாசம் அந்த கிஷ்கிந்தா காண்டத்துல அதனாக காண கிடைக்கிறது. 4 மாசம் மழைக்காலம், அவ கூடவே நின்று ஆஞ்சநேயர் இப்படி பார்த்துட்டு இருக்கார். என்னடா இவர் என்னமோ பெரியவர் பிரம்மஸ்வரூபம் எல்லாம் பார்த்தோம், போய் போய் பொண்டாட்டிக்கு ரொம்பதான் அழறா அநியாயத்துக்கு அப்படின்னு நினைச்சுட்டார். ஏன்னா இவருக்கு கல்யாணம்னா தெரியாது, ஸ்திரீ சுகம்னா என்னன்னு தெரியாது. கொஞ்சம் ஆஞ்சநேய மூர்த்தி கொஞ்சம் கேவலமாக கூட நினைச்சுட்டார், என்ன ஆம்பளை இவர் போய் போய் ஒரு பொம்பளை போய் இப்படி அழறா சீ சீ சீச்சி நினைக்கிறார். அதே ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்த லங்கையில போய் தாயார பார்த்துட்டு அப்ப நினைக்கிற ராமனை பார்த்துட்டு இன்னும் எப்படி ஒரு உசுரோட இருக்காரு நினைச்சாமா, எப்படி இப்படி ஒரு சீதையை விட்டுட்டு எப்படி அவரால் உசுரோட இருக்க முடியறதுன்னு நினைச்சாராம் ராமன். அதனாலதான் அப்படியே புலம்புறார். சீதை கேட்கிறார், ஏன்பா ராமமூர்த்தி எப்படி இருக்காரு, ராத்திரி தூங்க மாட்டேங்கிறாருமா, திரும்பி படுக்கும்போது கூட ஹா சீதேன்னு சொல்றாருமா, மழையில மேகத்தை பார்த்து மயில் ஆடித்தனா கூட உங்களை நினைச்சு வருத்தப்படுறாருமா, குயில்கள் கூவித்தனா கூட உங்களை நினைச்சுக்கிறாருமா, இடி இடிச்சா கூட உங்களை நினைச்சுக்கிறாருமா, ஜோன்னு மழை கொட்டும்போது அந்த பூக்கள் மேலாம் ஜலம் விழுந்து அப்படி தெளிக்கும் போதெல்லாம் உங்களை தான் பேசிட்டு இருக்காருமா அப்படின்னு தன் கண்ணால எப்படியெல்லாம் ராமன் இந்த விரக வேதனை தவிச்சார் அப்படின்றத பிரத்யக்ஷமா ஆஞ்சநேயமூர்த்தி ஜோரா சீதா மாதாவுக்கு சொல்றார் அப்படின்னு சுந்தரகாண்டத்துல இருக்கு. அப்ப இந்த மழைன்றது ராமன் வரைக்கும் ரசிக்கிறான், ராமன் வரைக்கும் என்ஜாய் பண்றதுதான் ஒரு மழை. அத்தனை வசதி இந்த மழை, அதனால மழை பெஞ்சா சந்தோஷப்படுங்கோ. சரியா, இந்த பாழா போன மழை, நீங்க ட்ரெஸ் உடத்தும் போது மழை பெய்யப்படாது, மழை நீங்க கொடை எடுத்துன்னு போனா மழை பெய்யணும் அப்படிலாம் நினைச்சிக்கப்படாது. மழை பெஞ்சா கொடை எடுத்துன்னு போங்கோ, பெஞ்சதுன்னா பிடிச்சிட்டு வாங்க, பிடிக்கலாம் கொடையை போட்டுட்டு வந்துருங்க, ரகசியமா தொலைச்சிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும். மழையில நன்னா நினைங்கோ, மழை நினைஞ்சா அது வந்துடும் இது வந்துடும் ஒன்னும் வராது, நினைதான் தான் பிரச்சனையே. இப்ப குயிலாம் நினைச்சுன்னா கோல்டா வந்துடுத்து, நாயெல்லாம் நினைக்கு ஜலதோஷமா பிடிச்சு விடுத்து, நம்ம ரொம்ப உடம்பு அப்படியே பொத்தி 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 இயற்கை விட்டு வெளில போக போகத்தான் உடம்புக்கு எல்லா பிரச்சனையும் வருது. இந்த குரவன் குரத்தி கூட்டம் எல்லாம் என்ன ஜோரா மழை நினைவுறதுகள். இந்த சாதாரண குழந்தைகள்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு, திருவிழா விளையாடுறதுகள் மக்களமா மண்ணில சேர்த்துல உருண்டு பரண்டு, அதுக்கு இருக்கிற இம்யூனிட்டி நம்ம குழந்தைக்கு நீங்க என்ன வேணா ஹார்லிக்ஸ கொடுங்கோ காம்ப்ளானா கொடுங்கோ இருக்கதான் செய்யறதுகள். எத்தனை வேணா நீங்க கொடுங்கோ ஒன்னும் பலமே இல்லை. இயற்கையை விட்டு விலக 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 துக்கம் தான், இயற்கையோட இருக்கிற வரைக்கும் தான் ஆனந்தம். ராமாயணத்துல இந்த மாதிரி நிறைய மழைக்காலம், முக்கியமா ரிஷ்யசிருங்க மகரிஷி அனசுயா தேவி தபோபலத்தினால மழையை பெய்யிருக்கிறார், ராமன் 4 மாசம் மழைக்காலம் புலம்பின, இது 3 முக்கியமான விஷயம். பாகவதம் மழை அத்தனை விசேஷமா இருக்கு, நேர கிருஷ்ணலீலாக்கே போயிடுவோம். அகாலத்துல ஒரு மழை பெய்யறது, இந்திர பூஜைனே ஒன்னு கொண்டாடுறார்கள். நம்ம பழைய சங்ககால இலக்கியங்கள்லாம் பார்த்தேன்னா கூட நிறைய மழை வர்ணனை இருக்கு. ஆச்சரியமா இந்திர பூஜையை பத்தி குறிப்புகள்லாம் காண கிடைக்கிறது எல்லா இடங்கள்லயுமே. இந்த இந்திர பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்றதுன்றது வழக்கமாவே வச்சுட்டு இருந்தா, ஏன்னா மழைக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு ஒரு மரியாதை உண்டு. அத்தனை ஆச்சரியம், அவனுக்கு ஒரு பூஜை பண்றான்னு எல்லா பக்கமும் பண்ணிட்டு இருக்கா. பகவான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணன் பிறந்ததுக்கு அப்புறமா கூட நந்தகோபால் வருஷா வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கார். பகவானுக்கு அப்ப 7 வயசு நடக்கிறது ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு. அந்த 7 வயசு நடக்கும் பொழுதுதான் ஒரு சமயத்துல இந்திர பூஜை பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கார். அப்ப பார்த்தா இந்திரனுக்கு அகம்பாவம் ஜாஸ்தியா போயிடுச்சு. பகவான் பார்த்தான், 6 வயசு வரைக்கும் பகவான் இந்திர பூஜையை கெடுக்கவே இல்லை நிறுத்தவே இல்லை. இவனுக்கு 7வது வயசு நடக்கும்பொழுது இந்திரனுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அகம்பாவம் சர்வஜ்ஞனாச்சு, அதனால தெரிஞ்சுடுச்சு. அதனால அப்பா கிட்ட வந்து, அப்பா என்னதுக்குப்பா இந்திர பூஜை எல்லாம் அவசியம் இல்லையப்பா, மழை பெய்யணும் அப்படின்னா அது இயற்கையால வரக்கூடிய விஷயம்ப்பா, இல்ல இந்திரனுக்கு எல்லாம் செம்ம ஒன்னும் விஷயம் கிடையாது, இந்த மழையெல்லாம் நன்னா பெஞ்சா கோவர்ணகிரி நன்னா இருக்கு, கோவர்ணகிரியெல்லாம் பசுக்கள் எல்லாம் நன்னா மேயறது, நமக்கு நல்லா பால் எல்லாம் கிடைக்கிறது, அதனால கோவர்தன பூஜை பண்ணுவோம்னு இந்திர பூஜைய பகவான் கெடுத்துட்டான். இவன் சொன்ன உடனேயே எல்லாரும் இந்திர பூஜை வேண்டான்னு சொல்லிட்டான். உடனே நந்தகோபர் சொல்றார், கிருஷ்ணா இந்த கோவர்தன பூஜையோட மெத்தட்லாம் எங்களுக்கு தெரியாதுராப்பா, நீயே சொல்லி கொடுறா அப்படின்னு விட்டா. பகவான் அழகா லிஸ்ட் போட்டு மெனு எழுதிட்டான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் உனக்கு என்னடா பிடிக்கும் எல்லாருக்கும் மெனுவை கேட்டுட்டு கோவர்தன பூஜைக்கு இதெல்லாம் மெனுன்னு வச்சுட்டான். எல்லா மெனு இன்னைக்கு அன்ன கூட்டோத்சவம்னு கோவர்தன பூஜை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறது வழக்கம். இந்த தீபாவளி சமயத்துலதான் கோவர்தன பூஜை எல்லாம் உண்டு, அன்ன கூட்டோத்சவம் எல்லாம். எல்லா மெனுவும் எழுதி பகவான் இதெல்லாம் மெனுப்பா, ஊர்ல இருக்க எல்லா கோபிகளும் பண்ணட்டோம்னுட்டான். எல்லாரும் பண்றா, பண்ண உடனே அத்தனையும் கொண்டு வந்து கோவர்தனத்து பக்கத்துல அப்படி படையல் வைக்கிறாளாம். ரொம்ப அழகா பெரியாழ்வார்கள் 10 பாசுரத்துல இந்த கோவர்தன மலை பிரபாவத்தை வர்ணிக்கும் போது சொல்றா, அட்டுக்குவிச்சோற்று பருப்பதமும் நெய் அலரும் தயிர் வாவியும் அடங்கு அப்படின்னு, தயிர் வாவியும் நெய் அலரும் அடங்கு, நன்னா அன்னத்தை மலை மாறி கும்பிச்சு அது மேல அப்படி குழி தோண்டி அதுல தயிர் நெய் எல்லாம் விடுறாளாம். ஓரத்த நெய் அருவி தயிர் அருவி எல்லாம் அப்படி கொட்டதாம், இந்த அருவி எல்லாம் கொட்டதை பார்த்தா வெள்ளியை உருக்கி விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தயிர் நெய் எல்லாம் ஒரு ஓரத்துல அப்படியே வழியறதா, அவ்வளவு அழகா ஒரு அன்ன கூட்டோத்சவம் பண்றா. கோவர்தகிரி பக்கத்துல ஒரு அன்னமலைய வச்சு அழகா ஓம் கோவர்தனாய இதம் நமம அப்படின்லாம் சொல்லி கோவர்தன பூஜைக்கு கிரிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அழகா எல்லாரும் பாக்கிற பகவானே கோவர்தன ரூபம் எடுத்துட்டு இதெல்லாம் ஸ்வீகரிக்கிற மாதிரி காட்டி கொடுக்கறான். அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கோவர்தனகிரி பிரதட்சிணம் எல்லாம் பண்றா. அப்பயே பகவான் சொல்றான், வயசானவா, ஸ்திரீகள், குழந்தைகள், முடியாதவா எல்லாம் வண்டி மாட்டில் வந்து உக்காந்துட்டு வாங்கும், முடிஞ்சவா மட்டும் கோவர்தனகிரி நடந்து பிரதட்சிணம் பண்ணுங்க. அன்னைக்கு சொன்னது இனி வரைக்கும் நடக்கிறது. இன்னைக்கு பார்த்தா முடியறதோ இல்ல, நிறைய பேர் காரில் தான் போயிடுற சல்லுன்னு. இல்லாட்டி அவங்க ரிக்ஷாவாலா வருவான், ரிக்ஷா ரிக்ஷா ரிக்ஷானா ஏற உட்கார வச்சுட்டு கோவர்தனகிரி சுத்திட்டு வந்துருவான். அவசாரமே கிடையாது. இது கிருஷ்ணனே சொல்லி கொடுத்த டெக்னிக் தான். முடிஞ்சவா மட்டும்தான் நடக்கணும், ஒரு 21 கிலோமீட்டர் நடக்கணும் கோவர்தனகிரி பிரதட்சிணம். தானா கலோரிஸ் பேர்ன் ஆடு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் நடந்தோம்னா உடம்பு வெயிட்டே போடாது, அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த கோவர்தனகிரி பிரதட்சிணம், கிருஷ்ணனே பிரதட்சிணம் பண்ண ஒரு மலை கோவர்தனகிரி. இந்த கிரி பிரதட்சிணம்னு முதல் முதல்ல ஆரம்பிச்சது கிருஷ்ணன் தான். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு இடத்துல வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா திருவண்ணாமலை கிரி பிரதட்சிணம் ரொம்ப ஃபேமஸ். அதுதான் இப்பெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சின்ன சின்ன மலைகளுக்கெல்லாம் கூட கிரி பிரதட்சிணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. திருநீர்மலை பல்லாவரத்திற்கு ஒரு திவ்ய தேசம், பௌர்ணமி அன்னைக்கு ஆசைனா திருநீர்மலை கிரி பிரதட்சிணம் பண்றதுன்னு உண்டு. நாங்கள் சாண்டூரில் இருக்கோம், அங்கே பக்கத்தில் குமரன் குன்றம் ஒரு சின்ன ஒரு குன்று உண்டு, முருகன் கோவில். பௌர்ணமி அன்னைக்கு அந்த குன்று அப்படி பிரதட்சிணம் பண்ணுவோம். இங்கே நிறைய இடங்களில் இப்பெல்லாம் அந்த கிரி பிரதட்சிணம்னு ஆரம்பிச்சுட்டா. பௌர்ணமி கிரிவலம்னு ஆரம்பிச்சு வச்சது இந்த பய தான். முதல் முதல்ல கிருஷ்ணன் தான் கிரி பிரதட்சிணம், மலைகளை கொண்டாடணும், மலைகளை பிரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு சொன்னதே கிருஷ்ணன் தான். எல்லாம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. இந்திரனுக்கு கோபம் வந்தது, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்கிறது. அத்தனை ஜனங்களும் ஓடி வரா, கிருஷ்ணா காப்பாத்து, ஹே கிருஷ்ணா ஹே பலராமா, கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா, சொன்னா தம் கோகுலம் பிரபோன்னு ஓடி வரா. கிருஷ்ணா எங்களுக்கு எல்லாம் நீ தாண்டா எஜமானன், காப்பாத்துறா கிருஷ்ணா, உன்னை விட்டா வர கதி இல்லடா. இந்திரன் கோபத்தினால மழை கொட்டுறான்டா, அறி ஒன்றும் இல்லைன்ற ஆயர் குலத்துக்கு. ஆனா அவ கரெக்டா கண்டுபிடிச்சுடா, இப்ப மழை பெய்ய வேண்டிய காலம் இல்லடா, அகாலத்துல மழை பெய்யறதுடா கிருஷ்ணா, நீ வந்து காப்பாத்துறா கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா, சொன்னா தம் கோகுலம் பிரபு, மழை கொட்டுறதுடா கோந்த, இந்திர பூஜையை கெடுத்தது நீதான், அப்ப எங்களை காப்பாற்ற வேண்டியதும் நீதான்னு ஓடி வந்துட்டாளா. நந்தகோபர் வந்து சொல்றாரு எல்லார்கிட்டையும், குழந்தை என்ன பண்ணுவா, மழை பெஞ்சு கொடுத்த அவ்வளவுதானே, வாங்க நம்மாத்துல இடம் தரேன். எல்லாரும் சொல்றா, நந்தகோபுரன் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ எங்க வீடு மட்டும் பிரச்சனையாக நினைக்க வேண்டாம், பிருந்தாவனமே முழுகும் வழியா மழை பெய்யறது. இப்ப பகவான் இப்படி பார்க்கிறானா, மஜ் அவ்வளவு அழகா, என்னையே நாகனாவுடைய என்னுடைய கோகுலம் இது, இவர்களை காப்பாற்ற வேண்டியது என் விரதம்னு சங்கல்பம் பண்ணிக்க. அப்படி ராமன் சொல்றான் இல்லையா, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வ பூதேப்யோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒருமுறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டார்கள்னா அவர்களுக்கு அனைத்து பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம்னு பகவான் சங்கல்பம் பண்றான். அப்ப அவ்வளவு அழகா அதே மாதிரி கிருஷ்ணன் சொல்றான், இவர்கள் என்னையே நாதனா வச்சுருக்கா, என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டா, இவர்களை காப்பாற்ற வேண்டியது என் தர்மம், கிருஷ்ணனுடைய சரணாகிசம் கீதைக்கு முன்னாடியே பகவான் சொல்லிட்டான். உடனே பகவான் கிடுகிடுன்னு ஆத்த விட்டு வெளியில ஓடுறான் வீட்டை விட்டு. உடனே யாருக்கும் ஒன்றும் புரியல, கொற்றமழையில எதுக்கு கிருஷ்ணன் ஓடான், பின்னாடியே எல்லாரும் ஓடினான். நன்ன இடி இடிக்கிறது, மேகம் திரண்டு நிக்கிறது, மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டது, ஆழங்கட்டி மழை மாதிரி பெய்யறது. யாருக்கும் ஒன்றும் புரியல, அந்த மழையில ஓடின் இருக்கா கிருஷ்ணன் போறான்னு தூரத்தை தெரியுது அவ்வளவுதான். திடீர்னு பார்த்தா அழகா வேணுகான சப்தம் கேட்கறது, என்னடா அப்படின்னு பார்த்தா கோவர்தனகிரியை தூக்கிண்டு சுவாமி நிக்கிற ஜோர. அதை வேற ஒரு கையில புல்லாங்குல வேற வச்சுட்டு வேணுகானம் பண்ணிட்டு இடது கையில மலையை தூக்கிண்டு சுவாமி நிக்கிறார். அவளுக்கு நம்பவே முடியல, ஒரு 7 வயசு பிள்ளை மலையை தூக்கி நிக்குமா அப்படின்னா, லோகத்துல ஜனங்களால முடியாதது சுவாமியினாலே முடியும். அக்கடி தக்கடனா சாமர்த்தியம், எது நம்மாலே ஆகாதோ அது பகவானாலே முடியும். அப்படி மலைய தூக்கிண்டு நின்னான் சுவாமி, அத்தனை பெரிய மலைய அது எப்படி தூக்க முடியும்? இப்ப மனுஷாலாம் கிரெயின்லாம் கண்டுபிடிச்சிருக்கா, எத்தனை விஷயங்கள் அது தூக்கிறது, பிளைட் எவ்வளவு பெருசு இருக்கு, அழகா ஆகாசத்தை பறக்கிறது. ஒரு டெக்னாலஜி, ஒரு இன்ஜினியரிங் தெரிஞ்சா பண்ண முடியும்னா, இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பகவானால முடியாதா? அழகா அப்படி மலையை இடது கையில தூக்கி நின்னான. சில இடங்கள்ல சுண்டு வரல தூக்கிட்டு நின்னான்னு காண கிடைக்கிறது. எங்கேயாவது மழை கண்ணாபின்னான்னு கொட்டிட்டுனா கிருஷ்ணனுடைய கோவர்தனகிரி உத்தாரணத்தை நினைச்சுக்கோங்க. சில சமயங்கள்ல நமக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், வியாதிகள்லாம் அடமழை மாறது அடிச்சுண்டு வர்றது. அப்பெல்லாம் கோவர்தனகிரி நினைச்சுட்டோம் அப்படின்னா பகவான் அதுல இருந்து காப்பாத்திருவான்னு பெரியவா சொல்றதுனாலதான் மீரா பிரபு கிரிதாரின்னு மீரா பஜனை பண்ணான்னு காண கிடைக்கிறது. கிரிய தரிக்கிறதுனாலேயே கிரிதர கோபாலன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு பெயர். அவன் மலையை தூக்கி நிக்கிறான், பகவான் சொல்றான் எல்லாரும் வாங்கோ, அத்தனை பேரும் வாங்கோ, மழையா அவங்களுக்கு ஒண்ணு ஆகாதுன்னுட்டான். இந்த கோவர்ண கிரி அப்படி தலைக்கு மேல தூக்கி வச்சு நிக்கிறான் சுவாமி, அவ்வளவு அழகா தலைக்கு மேல தூக்கி வச்சு நிக்கிறான். அழகா எல்லா ஜனங்களும் அந்த மலையடி வாரத்துல கீழே வந்து நின்றுட்டாலும் லட்சக்கண்டு வாங்காம பாக்குறாரு. எப்படி நிக்கிறதுன்னு தெரியலையா அந்த மலை, யாருக்கும் நம்ப முடியல. கிருஷ்ணனுடைய சுண்டுவர்களுக்கு இவ்வளவு பலம் இருக்கும்னு நம்ப மாட்டேங்கிறோம். எங்கேயோ சுண்டுவரில் பார்த்தா கிருஷ்ணனுடைய கோவர்ணகிரி உத்தாரணத்தை நினைச்சுக்கோங்க. பகவான் இடது கையில தான் மலையை தூக்கினான் காண கிடைக்கிறது. ஸ்ரீநாத்ஜி கோவர்ணகிரி உத்தாரணம் பண்ற மூர்த்தி தான் ஸ்ரீநாத்ஜி, ராஜஸ்தான்ல இருக்கான். அத்தனை வசதி. அப்ப கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கலாம், டே கிருஷ்ணன் தனியா தூக்குறான்டா, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்டா, எப்படிடா ஹெல்ப் பண்ணலாம், நம்மளா கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கலாம்டா. எல்லாம் அந்த மாடு மேய்க்கிற குச்சி இருக்கும் பாருங்க, அது அப்படி மேல ஒத்திரத்தை அப்படி பிடிச்சிட்டு, கிருஷ்ணா நாங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டு பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டாளாம். இவாளுக்கு என்னடா பலம்னா, நம்ம குச்சியோட பலத்துல மலையை தாங்கிட முடியும்னு பலம், அவ்வளவு தூரம் நம்பிக்கையா. ஏன்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்தை கூட்டம். அதை விட அதிசயம் என்னன்னா, அவளுக்கு கிருஷ்ணன் சமப்படப்படாதுன்னு ஒரு மனசு. அந்த எங்கேயாவது நீங்க சில சித்திரங்கள்லாம் பாக்கலாம், கூட இருக்க கோபர்கள்லாம் அப்படி குச்சியை பிடிச்சி நிற்பாங்க, கூட குச்சியெல்லாம் பிடிச்சி நிக்கிறேன் அந்த போட்டோல மேல நான் பாத்திருக்கேன். ரெண்டு மூணு பேர் தான் பிடிக்கிறான் அப்படி குச்சி அப்படி பிடிச்சி நம்ம நிக்கிறா, கிருஷ்ணனுக்கு ஹெல்ப் பண்றாள் அவள்லாம். அதை பார்த்து பகவான் கண்கள்ல கண்ணீர் வழியறதான். எத்தனை வசதியான ஜனங்கள், அவளுக்கு முடியாது அவளுக்கு தெரியல, ஆனாலும் கிருஷ்ணன் சுகப்படணும்னு ஒரு ஆசைப்பாரு. அவன் கஷ்டப்படப்படாது அதானே மனசு. பெரிய ஆழ்வாருக்கு முன்னாடி பல்லாண்டி வா தான் சரியா சொல்லணும்னா, பகவான் கஷ்டப்படப்படாதுன்னு தூக்கினா பாருங்க. அவ பகவான் சொல்றான், அப்பாடா நீங்க எல்லாம் பிடிச்சோன்னா பரவாயில்லடா, கொஞ்சம் வெயிட் கம்மியா எடுத்து அப்படின்றான். இந்த சமயத்துல குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு நானும் தூக்குறேன்னு கிளம்பும் இந்த பெட்டி பேக் எல்லாம். சரி தூக்குன்னு, அது தூக்கவே தூக்காது அப்படின்னு முக்கும் அவ்வளவுதான். அது நினைச்சிட்டு தான் தூக்கி அப்பா ஹெல்ப் பண்ணிடுவான்னு நம்ம தேங்க்ஸ் சொல்லிடும், அப்பா அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு. அதே கணக்கு தான் இது, தூக்கவே இல்லை இவா தாங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு இவளுக்கு ஒரு அபிப்பிராயம் அவ்வளவுதான். ஆனா கண்ணன் அதை கூட கிண்டலோ பரிகாசமோ பண்ணல, அச்சோ எனக்காக தாங்குறாளேன்னு அழகா பகவானும் தாங்கிட்டு இருந்தான். ஏழு நாள் மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, ஏழு நாள் மழை கொட்டுறது, ஒருவேளை பண்ண முடியல. பிருந்தாவனம் முழுக்க வெள்ளக்காடு. இவா யாரும் ஒண்ணு கொண்டுல, சில இடங்கள்ல வா வண்டி மாடு துணி எல்லாத்தையும் கொண்டு வந்தா அப்படியும் காண கிடைக்கிறது. அழகா வந்துட்டாலாம் ஏழு நாள் இவளுக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, கலப்பில்ல, சூரிய உதயம் தெரியல, சூரிய அஸ்தமனம் தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஏழு நாளா கிருஷ்ணனை பார்த்துட்டே இருந்தா கிருஷ்ணன் இவாளை பார்த்துட்டே இருந்தா போதும், அதுக்கு மேல வேற என்ன வேணும். ஏழு நாள் கிருஷ்ணனோட விடாம இருந்தா இந்திரன் எத்தனையோ விதமா மழைய கொட்டியும் இந்த கோவர்ணகிரியை ஒன்னும் பண்ண முடியல. பெரியாழ்வார் வர்ணிக்கிறார், இந்த கோவர்ணகிரி கொடை மாதிரி இருந்ததா, வெண் கொற்ற கொடையேன்ற மலை இப்படிதானே இருக்கும், கொடை கொடையோட டாப் இப்படிதானே இருக்கு, அந்த மாதிரி இருக்கான். இந்த கொடைக்கு கம்பி வேணும் இல்லையா, அழகா நடுவில் பிடிக்கிற கம்பி, அது என்னடா அப்படின்னா கிருஷ்ணனோட கையா ஜம்முன்னு பகவான் கையை இப்படி வச்சுருக்கான் இல்லையா, அது இந்த குட்டி குட்டி கம்பிகள்லாம் வேணும் ஹோல்டு பண்றதுக்கு. ஏன்னா மலையில கொடை எடுக்கும்போதுங்களோ, கொடை எடுக்கும்போது கோவர்ணகிரி ஞாபகம் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கு. அந்த கொடையில பார்த்தோம்னா சைட்ல குட்டி குட்டி கம்பி இருக்கும், பகவானோட அஞ்சு விரலும் கம்பியா. இந்த மெயினான கம்பு பகவானுடைய இந்த கையா, இதுக்கு மேல இருக்கிற துணி அந்த அம்பரலாவோட டாப் ஷேப். இந்த ஓரத்துல மணிகள்லாம் தொங்க விட்டா அழகா இருக்கும், கோவில்கள் எல்லாம் அந்த திருப்பதி கொடையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு எங்கடா மணி எல்லாம் அப்படின்னா, மழை பெய்யறதோன்னு மழை பெய்ஞ்சு ஓரத்துல தண்ணி வழியிறது பாருங்க, அது முத்து மாலையம் தொங்க விட்ட மாதிரி அப்படியே தொங்கின்னு இருக்கா. இந்த கொடைக்கு மேல ஒரு கூம்பம் மாதிரி, ஒரு கும்பம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்கு பெரியாழ்வார் ஒரு பாசனம் சொல்றா ரொம்ப அழகா, அவருக்கு மட்டும்தான் அப்படி ஒரு காட்சி கிடைச்சது, பாகவத்தை எங்கேயுமே நான் படிச்சது இல்ல. அந்த கோவர்ணகிரியில யானை ஒண்ணு அலைஞ்சிட்டு இருந்ததுதான், ஒரு நாள் அதுக்கு மதம் பிடிச்சு போய் அழகா போய் அங்க இருக்கிற பாதையெல்லாம் மோதி 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 உடச்சிட்டு இருந்ததுதான். அப்ப அதனுடைய ஒரு தந்தம் உடஞ்சு கீழே விழுந்துடுத்து. இது தேடி 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 பார்த்தது அந்த தந்தம் காண கிடைக்கல. என்ன பண்றதுன்னு பார்த்து ஒரு நாள் ராத்திரி பார்த்தது திரைச்சந்திரனை பார்த்தோன்னு, ஓ ஏன் தந்தம் அங்க இருக்கேன்னு முடிவு பண்ணிவிடுத்தான். இது எடுக்கிறதுக்காக இது இந்த கோவர்ணகிரி தான் ஹைட் அங்க பிருந்தாவனத்துல, அதுல கால் ரெண்டு கால் அப்படி கீழே வச்சுண்டு ரெண்டு காலை மேல தூக்கிண்டு அது துதிக்கிய தூக்கிண்டு அதை எடுக்க ட்ரை பண்ணித்தான். இந்த சர்க்கஸ்ல யானை காட்டும் அந்த மாதிரி இப்படி எடுக்க ட்ரை பண்ணிட்டு வரவே இல்லையா, ரொம்ப நாள் அப்படி நின்று இருக்கான், தபஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த சந்திரன் எடுக்கணும் எடுக்கணும். அப்பதான் மழை கொட்டித்தா கிருஷ்ணனுடைய மலையை தூக்கினானா, ஆஹா நான் மேல பக்கத்துல போறேன்னு நினைச்சுதான், அது அப்படியே கலசம் மாறி நிக்கிறான். பெரியாழ்வாருடைய அனுபவம் கோவர்தனம் இன்னும் வெண்கொற்ற குடையேன்னு அதை அனுபவிக்கிறார். பாகவத்ல இல்ல, வேற யாருமே சொல்லல, எக்ஸ்க்ளூசிவா பெரியாழ்வாருக்கு மழையில இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சிட்டு இந்த பாசுரத்தை சொல்றார். அவ்வளவு அழகா அது மேல தூக்கி நிக்க அது எடுக்கிறோம், அது மேல கலசம் மாதிரி இருக்கு, கோவர்தன மலை கொடையா இருக்கு, அது நடுவில் இருக்கிற கம்பு பகவானுடைய கை, அழகாக ஆச்சரியமா அதுல இருக்கிற கம்பிகள்லாம் பகவானுடைய விரல்கள் அப்படின்னா. அந்த கம்பு பிடிக்கும்போது ஜாகிரதையா பிடிக்கும், கிருஷ்ணனோட கை சரியா, அந்த கம்பியெல்லாம் கிருஷ்ணனோட விரல். அப்ப கொடைய டம் 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 உடச்சி கிடைச்சி எல்லாம் பண்ணி அதை தூக்கி அடிச்செல்லாம் போட மாட்டேன்னு, அதெல்லாம் கிருஷ்ண சம்பந்தம். கொடைய பிடிச்சாலே கோவர்தனம் என்னும் வெண்கொற்ற குடையே அப்படின்றார் ஆழ்வார். என்ன அனுபவம் பார்த்துக்கோங்க, அப்படிங்கிற கொடைய பார்த்தாலே இனிமேல் கொடையை பார்த்தாலும் நந்தலாலா, இந்த கோவர்தனகிரி உத்தாரணம் தெரியுதடா நந்தலாலா அப்படிதான் சொல்லணும் சரியா. கொடையிலையும் கிருஷ்ணலீலா தெரியுதடா நந்தலாலா. அத்தனை அழகு அந்த ஏழு நாள் மழை கொற்றது, கோபிகள் அப்படி வச்ச கண்டு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. ஏழு நாள் போனதே அவளுக்கு தெரியல, ஏண்டான்னா அந்த கிருஷ்ணானுபவம். ஏழு நாள் மழை கொட்டி அதுக்கப்புறம் இந்திரன் பார்த்தான், தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு மழையெல்லாம் நிறுத்திட்டான். மழையெல்லாம் நின்னாச்சு, ஊர்ல இருக்க ஜலம் எல்லாம் வெடிஞ்சுடுத்து. அதுதான் அழகு, மழை கொட்டுற வரைக்கும் ஜலம் ஓடிண்டே இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வடியும். எப்படி வடியும்னே தெரியாது, அத்தனையும் வடியும். இதுல பெரியவா வர்ணிக்கலாம், இத்தனை மழை கொட்டுறது, ஊரெல்லாம் வெள்ளக்காடா இருக்கு, இத்தனை ஜலமும் கொண்டு சமுத்திரத்தான் போய் சேர்றது, ஆனா சமுத்திரத்தினுடைய ஹைட் மட்டும் மாறவே இல்லையே, தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னு இல்லையே. இப்ப குளம் ரொம்ப பாத்துருக்கோம், ஏரி ரொம்ப பாக்குறோம், கிணத்துலலாம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழை காலம் வந்து அப்படி எட்டி அப்படி எடுப்போம் தண்ணி, ராட்னம்லாம் எடுக்காம அப்படி நேர பக்கெட் அப்படி உள்ள விட்டு ஒரு அடி தூரத்தை அப்படி தண்ணி எடுக்கும் ஒரு குஷியா இருக்கும். ஆனா அந்த மாதிரி சமுத்திரத்துல ஆகிறது இல்லையே, பகவான் அப்படி கண்ட்ரோல் சுவிட்ச் வச்சிருக்கான. வடவாக்னின்னு ஒண்ணு இருக்கு நம்ம வயிற்றுல, ஜடராக்னின்னு ஒண்ணு இருக்கு அது பசி. அந்த மாதிரி சமுத்திரத்து நடுவில் ஒரு எரிமலை இருக்கும், அது பேர் வடவாக்னின்னு சொல்றாரு நிகமாந்த மகாதேசிகர். எக்ஸஸ் வாட்டர்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடுமா உள்ளுக்குள்ள. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற அழகா கடல் நடுவில் நிறைய இடங்கள்ல எரிமலை இருக்குன்றா, இதெல்லாம் அந்த ஜலத்தை எக்ஸஸ் வாட்டர்லாம் அப்படி இழுத்துருமா, ஃபுல்லா அழகா அப்சர்வ் பண்ணிடும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரே அளவா மீட்டர் இருக்குன்றா. நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், அந்த வடவாகினி போல என் ஜடராகினி தகிச்சாலும் சரி, கண்டவன் கிட்ட போய் கையேந்த மாட்டேன், வரதனை தவிர யார் முன்னாடியும் நிக்க மாட்டேன் அப்படின்றார். ராஜா கிட்ட எல்லாம் நிக்க மாட்டேன் அப்படின்றார் நிகமாந்த மகாதேசிகர். அத்தனை அழகா அந்த ஏழு நாள் மழை பெஞ்சு எடுத்து எல்லாரும் வெள்ள வந்துட்டா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றா, கிருஷ்ணா நாங்க விட்டாலும் நீ பிடிச்சு போலடா, பிடிச்சு வேண்டா கவலைப்படாதீங்கோடான்னுட்டா. அழகா எல்லாரும் வந்துட்டா, கிருஷ்ணன் எப்படி மலையை வைக்கிறான்னு பாக்கலான்னு பாக்குறதுக்குள்ள பகவான் வச்சுட்டு திரும்பி நடந்து வந்துட்டே இருக்கான். எல்லாரும் வரா, யசோத எல்லாம் திருஷ்டி சுத்தி போடுறா, குழந்தை எப்படி பிரியாதி எல்லாம் பண்ணாதுரா, எல்லாரும் கண்ணும் ஓமேலேயே இருக்குன்றா. சின்ன சின்ன குழந்தைகளா கிருஷ்ணனுக்கு எப்படி நெட்டு உடைக்கிறான், ரொம்ப நாள் ஏழு நாளா கையை எப்படியே வச்சிருந்தேடா வலிக்குமேடா அப்படின்னு. கோபிகள்லாம் அப்படி கண்ணால பாக்குறாளாம், பயலே என்ன ஒரு ரெண்டு மணி தூக்குறா பிளீஸ் அப்படின்றாளாம். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கிருஷ்ணன்கிட்ட வர்றான், அண்ணா எனக்கு இந்த டெக்னிக் சொல்லிக் கொடுண்ணா. எதுக்குடா, இந்த பாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்றா, அப்பப்ப இப்படி தூக்கி நிக்க அவளு, அப்ப அடங்குவா அப்படின்றா குழந்தைகள்லாம். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் ஏழு நாள் மழையை கொட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் இந்திரன் ரகசியமா வந்து பகவானிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். பகவான் கையில கொம்பு வச்சு நிக்கிற மன்னார்குடி ராஜகோபாலன் நிக்கிறான் பாருங்க, அதே ஸ்டைல தான் பகவான் கொம்ப வச்சுன்னு மிரட்டுறான். என்னடா இந்திர பதவின்னா பெரியாள் நினைப்போ, நினைச்சேன்னா யார வேணா இந்திரன் ஆக்குவேன், போனா போதே உக்கார வச்சிருக்கேன், ஜனங்களுக்கு வேண்டியதை பண்றதுக்காக தான் நீ இருக்க, உனக்கு அகம்பாவம் இருந்ததுன்னா உன் பூஜையை கெடுத்தே தீருவேன்னு, மன்னிச்சிடுங்கோ பிரபுன்னு. அதுக்கப்புறம் கூட காமதேனு வயசுன்னு வந்திருக்கான், இந்த காமதேனுடைய பால் ஆகாச கங்கை ஜலம் இதெல்லாம் கொண்டு கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்றான். அப்பதான் பகவானுக்கு கோக்களுக்கு இந்திரன் ஒரு பட்டாபிஷேகம், அது கோ இந்திரன், கடைசியில கோவிந்தனாயி கோவிந்தன் ஆயிடுத்து, கோவிந்த பட்டாபிஷேகம். மழை பெஞ்சு போதுனா நல்லா நம்ம தொடர்ந்து ஏழு நாள் மழை பெஞ்சதுன்னா எட்டாவது ஆத்துல ஒரு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிடுது. சும்மா எல்லாம் பண்ணப்படாது, சப்பன் போக பண்ண 56 ஐட்டம் பண்ணணும், பூரி ஜெகநாதனுக்கு பண்ற மாதிரி 56 ஐட்டம் பண்ணி நன்னா மழை பெய்ஞ்சதுன்னா சப்பன் போக நிவேதனம் பண்ணணும் பகவானுக்கு. நாங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பண்ணும், அதுக்குதான் சப்பன் போக நிவேதனம். பூரி ஜெகநாதனுக்கு டெய்லியே 56 விதமான ஐட்டங்கள், சில இடங்கள் 64ன்றா, சப்பன் போக டெய்லி சாப்பிட்டு நல்லா குழுக்கு முழுக்குன்னு இருக்கார் ஜெகநாதன். அப்ப இனிமேல் மழை பெஞ்சதுன்னா கொடை ஞாபகம் வரும். கொடைய தொட்டா பெரியாழ்வார் பாசுரம் ஞாபகம் வரணும். அந்த பாசுரம் எழுதி கூட நான் தரேன். அத்தனழகான பாசுரம் கொடை முதற்கொண்டு எல்லாத்திலயுமே பகவத் அனுகிரகம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. ராமாயண விஷயத்துல ரிஷ்யசங்கர் சொன்ன, அனசுயா தேவி சொன்ன, பகவான் அந்த சாதுர்மாசியத்துல புலம்புற புலம்புல சொன்ன, கிருஷ்ணாவதாரம் பாகவதத்துல முக்கியமா கிருஷ்ணாவதாரம் அது ஏழு நாள் மழை பெய்யறது, மழை முடியவன் பகவானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம், ஏழு முடலவாடா வெங்கட் ரமணா கோவிந்தா கோவிந்தா. சரியா, அது திருப்பதி பெருமாள் நாமமே கிடையாது கோவிந்தான்றது. தில்லை கோவிந்தராஜனுடைய மூர்த்தி திருப்பதியில கீழே இருக்காரு பாருங்க கோவிந்தராஜன், அந்த இடத்துல வந்து கோவிந்தராஜன் செட்டில் ஆனதுனால மேல இருக்கிறவன் தான் கீழே இருக்கான்னு ராமானுஜர் சொன்னார். எவன் திருமலையில வெங்கட் ரமணனோ அவனே தான் கீழே கோவிந்தனா இருக்க சொல்ல, அதான் ஏடுகொண்டலவாடா வெங்கட் ரமணா கோவிந்தா கோவிந்தா. கடைசியில கோவிந்தன்ற நாமமே திருப்பதி பெருமாளுக்கு நம்ம நினைச்சுட்டோம். அது திருப்பதி பெருமாள் நாமம் கிடையாது, ஆனாலும் திருப்பதி பெருமாள் அந்த நாமத்தை தன்னுடையதா சுவீகரிச்சுட்டார். திருப்பதி பெருமாள் மகாசமத்து, இடத்தை வாங்கிடுவார், பேரை வாங்கிடுவார், அவர் மட்டும் பெரியாளா எப்பொழுதுமே இருப்பார். வராகமூர்த்தியிடம் இடத்தை வாங்கிட்டார், கோவிந்தராஜர்கிட்ட பேரை வாங்கிட்டார், ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒன்றுதான் வாங்கிட்டு சௌக்கியமா செட்டார். இந்திரன் குபேரன் கிட்ட கடனை வாங்கிட்டார், பத்மாவதியை கல்யாணம் பண்ணிட்டார், கடைசியா அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கார், நம்மளெல்லாம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காக்க வைக்கிறார். அத்தனை வசதி. கோவிந்தன்ற திருநாமம் மழை பெஞ்சு நின்ன பிறகு இந்திரன் பகவானுக்கு பண்ண பட்டாபிஷேகம் கோவிந்த பட்டாபிஷேகம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சத்சங்கம் முடியல, ஆச்சரியம் அழகா அந்த கோவிந்த நாமம். அப்படி புராணங்கள்ல இத்தனை விதமா இந்த மழைக்காலத்தினுடைய விஷயங்கள் காண கிடைக்கிறது நிறைய உண்டு. ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த விஷயங்கள் சொன்னேன். கலியுகத்துல, கலியுகத்துல எத்தனையோ பக்தர்கள் மழையினாலேயே பகவான் அனுபவிச்சிருக்க, மழையில அவ்வளவு அழகா பகவான் அனுபவிக்க முடியும். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவா மூணு பேருமே ஐப்பசி திருவோணம் அவிட்டம் சதயம் அடுத்தடுத்த நாள் பிறந்தவர்கள், கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவர்கள். அத்தனை வசதி. மூணு பேரும் திருக்கோவலூர் பெருமாள் ஆயன்னு பேர் அவருக்கு. திருக்கோவலூர் பெருமாளை சேவிக்கணும்னு வரா, முதல்ல பொய்கை ஆழ்வார் வரா. அன்னைக்கேன்னு பார்த்து இவர் கொஞ்சம் காலதாமதமா எடுத்து கோயில் நடைய அடைச்சுட்டா. சரி, இருந்து நாளைக்கு பார்த்துட்டு போகலாம்னு பார்த்தா நன்னா மேகங்கள்லாம் திரண்டு வந்து லேசா தூரல் ஆரம்பிச்சது, இடி இடிச்சுண்டு மின்னல் அடிச்சுண்டு. இவர் பார்த்தா, ஓ மழை வரா மாதிரி இருக்கே, எங்கேயாவது ஒதுங்கினா தேவலையே, இனிமேல் எங்கேயாவது மழைக்கு ஒதுங்கலாம் ஆழ்வார்கள் நினைச்சுக்கோங்க. முதலாழ்வார் பார்த்தார், ஒரு ஓரத்தில் ஒரு ரிஷியுடைய ஆசிரமம் இருந்தது, அவரிடத்துல போய் சொன்னார் காலதாமதம் எடுத்து கோவில் நடை அடைச்சுட்டா. இப்ப கோவில் நடை அடைச்சாலும் ஏதோ நல்லது இருக்கு, மனசை போட்டு அரட்டிக்காது என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. அவர் சொன்னார், ஒரு ராத்திரி தங்கறதுக்கு இடம் இருந்தா தேவலையே அப்படின்னுட்டார். அப்ப ரிஷி சொன்னார், இடைக்கழி இருக்கு, ஒருவர் படுக்கலாம், சின்னேன்னு சொல்லலாம் இல்லாட்டி வராண்டான்னு சொல்லலாம், நிறைய விதமா இடைக்கழி மாறி இருந்துச்சுக்கோங்களேன், ஒருவர் படுக்கலாம் அப்படின்னுட்டார். இவர் தேவேன்னு படுத்துட்டு இருந்தார். பின்னாடியே பூதத்தாழ்வார் வந்துட்டார் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அவரும் பார்த்தார் நடை அடைச்சிருக்கு, இடி இடிக்கிறது, மின்னல் வெட்டுறது, லேசா மழை தூர்றது, இருந்து காத்தால பார்த்துட்டு போவோம், நிறைய வீடுகள் இருக்கு. இவர் வீட்டை பார்த்தார், நேர வந்தார், இந்த மாதிரி ஒரு ராத்திரி தங்கணமே அப்படிங்கிறார். அப்ப ரிஷி சொன்னார், ஒருவர் படுக்கலாம்னு ஒரு இடம் இருந்தது, அதை ஒருத்தர கொடுத்துட்டேன், ஒருவர் படுக்கலாம் அப்படின்னார். உடனே பொய்கை ஆழ்வார் எழுந்து உக்காந்து, இருவர் இருக்கலாம் அப்படின்னார். ஒருத்தர் படுக்கிற இடத்துல ரெண்டு பேர் உக்காரலாம், இது பாம்பே கதை, பாம்பேல இப்படிதான், ஒரு ஸ்கொயர் மீட்டர் கூட அத்தனை பேர் இருப்பார். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம் அப்படின்னார். உடனே அவர் ஓகேனா நீங்க இருந்துக்கோன்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தார். மூணாவதா பேயாழ்வாரும் வந்தார். இதெல்லாம் தான் பகவத் சங்கல்பம்ன்றது. அழகா வந்துட்டார்கள் மூணு பேர். அழகா பேயாழ்வார் வந்தால் அவரும் பார்த்தார், நடை அடைச்சிருக்கு, இடி இடிக்கிறது, மின்னல் வெட்டுறது, மழை தூர்றது, மழை கொஞ்சம் கொஞ்சமா வலுவாகிறது, தங்கறதுக்கு இடம் வேணுமே பார்த்தார். அவரும் இந்த ரிஷியுடைய ஆசிரமத்தை பார்த்தார், அவரும் வந்தார், ஒரு ராத்திரி தங்கலாமா அப்படின்னார். உடனே அழகா ரிஷி சொன்னார், ஒருவர் படுக்கிற இடத்துல இருவர் இருக்கிறார்கள் அப்படின்னார். உடனே அவர் ரெண்டு பேரும் சொன்னார், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம்னுட்டான். ஒருத்தர் படுக்கிற இடத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கலாம், மூணு பேர் நிற்க முடியும் அப்படின்னுட்டான். பாம்பேல எல்லாம் பார்க்கணும், ட்ரெயின்ல லோக்கல் ட்ரெயின்ல ஏறணும்னா சொல்லுவா ஆகே சொல்லு ஆகே சொல்லு ஆகே சொல்லு. இதுக்கு மேல எங்க போறதே தெரியும் நமக்கு. அது அந்த விண்டோஸ் பக்கத்துல அந்த ஒரு ஒரு அரடி கேப் இருக்கு அவளுக்கு பொறுக்காது. இத்தனை ஜகா அவங்களோட இடம் இருக்குல்ல உள்ள போ அப்படின்பா. நம்ம போய் ஒரு வில்லு மாதிரி வளைஞ்சு நிக்கணும், அதுக்கப்புறம் பக்கத்துல நிற்பா, அதுக்கு ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அந்த மாதிரி ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், மூணு பேர் அந்த இடைக்கேள் அப்படி நின்றுட்டு இருக்கா. நல்லா இடி இடிக்கிறது, மழை ஜோனு கொட்டது, மின்னல் அடிக்கிறது. எப்ப மழை பெஞ்சு இடி இடிச்சு மின்னல் அடிச்சாலும் எங்கேயாவது ஓரத்துல எப்படி ஒதுங்கும், எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒதுங்கும்போது எங்கேயாவது பக்கத்துல ஆழ்வார்கள் நிக்கிறாளான்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் இருப்பா. எப்பவுமே இன்னி வரைக்கும் பாருங்க, மழை பெஞ்சு ஒதுங்குறது ரொம்ப பிடிக்கும். ஏண்டான்னா இந்த மாதிரிதான் ஆழ்வார்கள் பார்த்தா. அப்ப மழையில ஒதுங்கினாம்னா கூட அங்க ஒரு பகவத் அனுகிரகம் காத்துருக்கு. பகவத் அனுகிரகத்தை சம்பாதிக்கிறதுக்கு நேரமோ காலமோ இடமோ வயசோ படிப்போ பதவியோ எதுவுமே முக்கியம் இல்லை. மனசுல பகவத் தியானம் இருந்தா போதும். பகவான தியானம் பண்றதுக்கு நேரமே வேண்டாம். மழையில ஒதுங்கி நிக்கிற சமயத்துல கூட கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லலாம். இந்த பாழா போன மழை எப்ப விடுமோ தெரியலே, நான் எப்ப வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறத விட கிருஷ்ணா கிருஷ்ணான் ஜெபிக்கலாம், மழையை ரசிக்கலாம். நிறைய இருக்கு. அந்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் பகவான் உங்களை அங்க ஒதுங்கி நிக்க வைக்கிறோம். இல்லாடி பகவானுக்கு தெரியாதா? இப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. வேலிட் ரீசன் இல்லாம ஒரு காரியம் பூமியில நடக்க லாஜிக்கல் ரீசன் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, பகவான் நல்லதுக்குத்தான் பண்றான்றதுல தீர்மானமா இருக்கும். பகவான் கெடுதல் பண்ண மாட்டான். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இவ்வளவு கெமிக்கல் வந்தாச்சு, இவ்வளவு ஏர் பொல்யூஷன் ஆயாச்சு, நாய்ஸ் பொல்யூஷன் ஆயாச்சு, எதனையும் தாண்டி பூமி ஜீவிச்சுருக்குனா பகவத் கிருப. இன்னைக்கும் காடுகள்லாம் பார்த்தா மனசுல சந்தோஷம் உண்டாகிறதுனா பகவத் கிருப. அதனால மூணு பேர் இடிச்சு நிக்கிறா, ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறா, தாசோகம் தாசோகம் தாசோகம், நான் தாசன் 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 இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா மூணு பேரும். இன்ட்ரோடக்ஷன் அப்படிதான், பகவானுடைய அடியவன். இதுதான் அடியேன் ராமானுஜதாசன், அதானே சுகம். நம்ம யாரு, நம்ம பதவி சொல்லுவோம். எத்தனை வருஷம் சொல்லுவேன் பட்டம், எத்தனை வருஷம் சொல்லுவேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்ல. நம்ம ஆத்மாவுக்கு ஒரே அடையாளம் பக்தர்கள், பகவானுடைய அடியவர்கள். தாசோகம் கோசலேந்திரஸ்ய அப்படிதான் அழகா ஆஞ்சநேயர் சொல்றார். இன்ட்ரோடக்ஷன் அப்படிதானா, அடியேன் ராமதாசன் அப்படின்றார். அந்த மாதிரி இவன் மூணு பேர் இப்படி பேசிட்டு இருக்கா, திடீர் அந்த மழையில இடிச்சுண்டு வேகமா ஒருத்தன் வந்து இடிச்சு பிடிச்சு வந்து நிக்கிறான். ஒரே இருட்டு வேற வாழுக்கு, யார் இடிக்கிறானும் தெரியல. ஒரே அந்த மின்னல் வெளிச்சத்துல ஏதோ ஒரு ஆள் தெரியறான், நல்ல கணகரேல இருக்கான். ஜனதாதி இப்படி இடிச்சுட்டு இங்கீதம் இல்லாம நிக்கிறானே, ஆனா அவன் சிரிக்கிறது ரமணீயமயமா தெய்வீகமா இருக்கு. விளக்கு வெளிச்சம் வேற இல்ல, கொஞ்சம் இருட்டா இருக்கு. இந்த மின்னல் வெற்ற வெளிச்சத்துல ஒரு ஆளை பாக்குறான். அந்த ஆளை பார்த்தா நல்ல ஆஜான் பாகுவாஜம்னு இருக்கான். மழையில தொப்பமா நினைஞ்சிட்டு இருக்கான். அவளை பார்த்து சிரிக்கலாம், வெக்கமே இல்லாம சாரி எக்ஸ்கியூஸ் மீ எல்லாம் கேட்டு வரணும், இல்ல ஒரு டீசன்சி வேண்டாம், ஒன்னும் கிடையாது. இடிச்சு பிடிச்சு வந்து நிக்கிறான். சொய்கையாழ்வார் பார்த்தாரு, இந்த மாதிரி வெக்கம் இல்லாததான் ரெண்டு மூணு பேர் தான். பகவானுக்கு கிடையாது, ஞானிகளுக்கு கிடையாது, பைத்தியங்களுக்கு கிடையாது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு கிடையாது, காமாந்தகக்காரனுக்கு கிடையாது, கல்லு குடிக்கிறவனுக்கு கிடையாது. இவாளுக்குலாம் வெக்கம் கிடையாது. வெக்கம் இருந்தா கல்லு குடிச்சு ரோட்ல விழுந்து கிடப்பாளா? ரோசிப்பாத வாசல் நிக்கிறது எப்படி இருக்கும்? குழந்தைகள் வெக்கமே கிடையாது. நீங்க எத்தனை வேணா ட்ரெஸ் போடுங்கோ, அது ஸ்கூல்லயே அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அலையும். அந்த ட்ரெஸ்ஸை போடுற நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க, அதுக்கு என்னமோ பெரிய ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்சா மாதிரி ஜாலியா அலையும். அதுக்கு என்னமோ தெரியாது, நமக்கு குஷியா தான் இருக்கு. இருந்தாலும் ஷேம் ஷேம் பப்பி ஷேம் சொல்லிட்டு இருக்க வழிய, அது ட்ரெஸ் இல்லாம அலையறதுதான் கண்கொள்ளா காட்சி. அதனால உடுத்திகிருஷ்ணன் பாக்குறது இத்தனை கூட்டம், அது ட்ரெஸ் போட்டு பாக்குறது அழகு. குருவாயூர்மனை பாக்குறது குஷியா இருக்குன்னா இத்தனோடு கோமணத்தை மட்டும் கட்டி நிக்கிறதா அழகு. அது சர்வலங்கார பூஷித்தனா இருந்தா அழகு இல்ல. அப்ப பகவானுடைய அழகெல்லாம் மறைஞ்சு போயிடுது. பொய்கையாழ்வார் பார்த்துட்டா, யாராவது இப்படி இடிக்கிறதுன்னு சொல்லி, வையம் தகழியாவார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இடராழியான் ஒரு இடிச்சு நிக்கிறானே, பெரிய இடர், பெரிய இடர் கடல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, என்னமோ இடிக்கிறது. இடிக்கிற இடியே பயங்கரமா இருக்கு. அதனால வையம் தகழியா, உலகமே அகல் விளக்கு. வையம் தகழியா வார் கடலே நெய்யாக, அந்த கடல் இருக்க ஜலத்தையே நெய்யா விட்டு வெய்ய கதிரோன் விளக்காக. இப்படி ஒரு விளக்கு யாருமே எடுத்துல பொய்யாழ்வாரை தவிர. என்ன ஒரு விஷன் இருக்கும் பாத்துக்கோங்க, உலகமே அகல் இப்படியே இருந்துட்டு இருக்கும். கடல் வத்த போறதே இல்லை, என்ன இருந்துட்டே இருக்கும். சூரியன் அழிய போறதே கிடையாது. பிரளயம் வரைக்கும் இது மூணு கன்ஃபார்மா இருக்கும். அதனால வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று விம்ச தாங்க முடியல. இடிச்சு நிக்கலாம், சம்சார சாகரத்தோட இவையும் தாங்க முடியலையேன்னு கேட்டு ஆ அப்படின்றார். இவர் ஆன்னு சொன்னவனே பக்கத்துல பூதத்தாழ்வார் பார்த்தார், என்னத்தையோ பார்த்துட்டார், நம்மளும் பார்த்துடுறோம். அவரும் விளக்கு ஏற்றினார், அன்பே தகழி யார்வமேனையாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி நாரணர்க்கு சாண சுடர் விளக்கேற்றினேன் ஞான தமிழ் புரிந்தனான். அடுத்த விளக்கு இன்னும் சூப்பர் விளக்கு, அன்பே அகல் அவ்வளவுதான், அன்பே தகழியா ஆர்வமே மெய்யாக. இந்த ஆர்வம் உள்ளுக்குள்ள ஆயுசு உரைக்கும் உண்டு, ஆயுசு வரைக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உற்சாகம் உத்வேகம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மா எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மாவுக்கும் வயசாகல, ஆத்மாவுக்கும் வயசாகல, சரீரத்துக்கு தான் வயசாகிறது. இந்திரியங்கள் தான் வீக் ஆகிறது, பலகீனம் எல்லாம் சரீரத்துக்கு தான், இந்திரியங்களுக்கு தான், மனசுக்கு இல்லை. மனசுக்கு இல்லை. எத்தனை பேர் பார்க்கணும், வயசானவா, ரொம்ப வயசானவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா உண்டு, 94 வயசு அவருக்கு. அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் போயிட்டார், 69 வயசு, 69 வயசோ 80 வயசோ போயிட்டார். நாங்கள் சொன்னோம், பாவம் சின்ன வயசு போயிட்டான் அப்படின்னார். அவர் 96 வயசு, 80 வயசு தாத்தா போயிட்டாரு, சொந்தக்காரா போயிட்டாருன்னு சொன்னேன். பாவம் ரொம்ப சின்ன வயசு போயிட்டானே அப்படின்னா, 80 வயசு, அவருக்கு 96 வயசு இருக்கிறதுனால. வேற அப்பப்ப எப்படி இருக்கேன்னு கேட்பேன், ஊருக்கெல்லாம் போயிட்டு கேட்பேன், யார் யாரும் இல்லை, என்னோட ஆத்துக்காரியுடைய தாத்தா தான் பிஎம் அம்மனா வச்சுக்கோங்களேன். ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டா, இருக்கேன், முன்ன மாதிரி இப்பெல்லாம் ஓடி ஆடி நடக்க முடியல அப்படின்னு. 94 வயசுக்கு என்னத்த சொல்ல முடியாது, உற்சாகம். நான் அப்ப கொஞ்சம் ஒரு இங்க மங்களூர் வரதுக்கு முன்னாடி தான் ஒரு 105 வயசு தாத்தாவை பார்த்தேன், சத்யசாய் ஷீரடி சத்யசாய் பாபாவோட இருந்தவர், ஷீரடி சாய்பாபாவோட கூடவே இருந்தவர். அவர் நான் அவர் பார்க்க போகும்போது பெல் அடிச்சோன்னு ஒரு தாத்தா வந்து கதவு திறந்தார். நான் நினைச்ச ஒரு குட்டி சுவாமிஜி போல இருக்கு, பெரிய சுவாமிஜி உள்ள இருக்காரு, பார்த்தா இவர் தான் பெரிய சுவாமிஜி. 105 வயசு அழகா வந்து கதவை திறந்துட்டு ஜாலியா ஒரு பண்ண நடந்து போயிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்ற. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவர் தான் நான் பார்க்க வந்தேன்னு. 105 வயசுக்கு ஜம்முன்னு நடமாடி இருந்துக்கா, பல்லெல்லாம் நன்னா இருக்கு. நான் பார்த்துக்க 99 வயசுக்கு தாத்தா கடலை விட்டு சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன், அவர் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு நான் பயந்து போயிட்டேன். கடற உடனே ஜம்முனு கடிக்கிறார், வர வர கடற உடனே நன்னால வேற சொல்றாரு சாப்பிட்டு. நமக்கு 35க்கே பல்லு கட்டலாமான்னு இருக்கு, 99 வயசு கடற உற்சாக பலம். எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன் இந்த உற்சாகம். அதனால அன்பே தகழியா ஆர்வமே மெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக உருகிறதோன சிந்தை அதுவே திரியா போட்டு நண்புருகி நாரணர்க்கு ஞான சுடர் விளக்கேற்றினு. நாராயணனுக்கு அழகான ஒரு விளக்கை, ஞான விளக்கு ஏத்தினேன் ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னா, ஆஹான்னு கையை கூப்பிட்டான். ரெண்டு பேர் விளக்கு ஏத்தினா ரெண்டு பேரும் கையை கூப்பிட்டு அப்படியே கண்கள் ஆனந்த வாஷ்பம். உடனே பேயாழ்வார் பார்த்தார், அப்படி என்னதான் பார்க்கறேன் எட்டி பார்த்தாலாம். ரெண்டு பேர் ஏத்தின விளக்கு வெளிச்சத்துல அவர் பார்த்த உடனே, திருக்கண்டேன் பொன்மே நீ கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செரு கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்று. ரெண்டு பேரும் என்னடா பார்த்தானா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் தக தக தகன்னு ஜொலிக்கிற பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல தாயார் தெரிஞ்சுடா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், என்ன கனகரேல் நீலமேக சாமலமான ரூபத்தை பார்த்தேன், செரு கிளரும் பொன்னாழி கண்டேன் வலது கையில அழகா சக்கரத்தை பார்த்தேன், புரி சங்கம் கை கண்டேன் இடது கையில அழகா சங்கத்தை பார்த்தேன், என் ஆழி வண்ணன் பால் இன்று. கடல் வண்ணன் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்துல இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த மலையில வந்து இடிச்சு பிடிச்சு நின்னது ஸ்வயம் திருக்கோவலூர் ஆயம் பெருமாள். அதனால மலையில எங்கேயாவது ஒதுங்கி நின்று யாராவது இடிச்சாலும் கோமா பார்க்காதீங்கோ, உமாச்சியா இருக்கும். சரியா, எப்படி வருவான்னு தெரியாது, சுயம் அனுபவத்துல பார்த்துட்டு நான் சொல்றேன். ஒரு இடத்துல மழைக்கு ஒதுங்கும் பொழுது நிறைய பேர் இடிக்கிறா, என்னடா இப்படி இடிக்கிறாளேன்னு. அப்ப ஆழ்வார்கள் நினைச்சுண்டு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது சுவாமின், அது வரைக்கும் தெரியல. தெரிஞ்சோடனே பகவான் கிளம்பிட்டா தான் வைத்திருச்சல், தெரியாத வரைக்கும் இருக்கலாம், தெரிஞ்சுட்டானா காணாம போயிட்டான். அப்ப ஒரு மழையில எங்கேயா ஒதுங்கினேன்னா இந்த முதலாழ்வார்கள் 3 பேரும் நினைச்சுக்கோங்க. எங்கேயா இடிச்சு பிடிச்சு நின்னாலும் அப்படி வருத்தப்படாதீங்கோ, அது யாராவது அப்பதான் இண்டிஷன்டா இப்படி தலையை உதருவா, கொடையை திறந்து மூடுவா, தண்ணிலாம் மேல தெளிக்கும், கோச்சுக்காதீங்கோ, உமாச்சியா இருக்கலாம், இப்படி யாராவது மகாத்மாவா இருக்கலாம், ஜாகிரத ஜாகிரத. அத்தனை வசத்தி பகவான், அப்ப ஒரு மலையில தான் முதலாழ்வார்கள் மூணு பேருக்கும் ஸ்வயம் பிரத்யக்ஷமா பகவான் கிடைச்சான் அப்படின்றது காண கிடைக்கல். அப்ப மூணு பேரும் பகவானத்தை கேட்கிறா, ஏன்பா இப்படி நீ வேற மழையில் நினைச்சுட்டு எங்களை பார்க்க வரணுமா, நாங்க தான் இப்படி ஒதுங்கி இருக்கோம்னா, இல்ல நாளை காத்தால நீங்க வர வரைக்கும் பொறுத்திருக்கிற அளவுக்கு பொறுமை எனக்கு இல்ல, உங்களை பார்க்கணும்னு ஆசை, மூணு பேரும் ஒன்னா வேற சேர்ந்து இருக்கலா, எனக்கு குஷி தாங்கள ஓடி வந்துட்டேன்னுட்டான். இந்த குழந்தைகள்லாம் ஆத்ம நிறைய மனுஷா வந்தா சந்தோஷமா இருக்கும், அதுக்கும் அதுக்கு வேண்டப்பட்டவாள்லாம் இருந்துட்டா வச்சுக்கோங்களேன், ஒரே குஷியா இருக்கும், அதுக்கு தலகால் புரியாது, தூங்காது, குட்டிக்காரன் அடிக்கும், பத்து பேரும் கத்தும், என்ஜாய் பண்ணும். அந்த மாதிரி பக்தாள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா சுவாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா, நாளை காத்தால வரைக்கும் பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு வந்துட்டா. அதனாலதான் திருக்கோளூர் ரொம்ப வசதி, என்ன திவ்ய பிரபந்தம் விளைந்த இடம். சோ மழைய பார்த்தா பிரபந்தத்தை நினைச்சுக்கலாம், அதான் மழையை பார்த்தா உனக்கு கிடக்குன்னு பிரபந்தம் சேவிக்காம அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பாந்த மூணு பாசனமாவும் சேவிச்சுள்ள. மழை பெய்யறதா உடனேயே வையம் தகலியா அண்டே தகலியா திருக்கண்டே பொன்மேனிகள், ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி பாசனம் இருக்கு. அப்படி ஒரு புக்கு போடணும், மழைக்கால பாசுரங்கள் அப்படின்னு. மழைக்காலத்தை பத்தி நிறைய பாசுரங்கள் கொட்டி கிடக்கு, அத்தனை வசதி. ரிஷ்யசிங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மழை எவ்வளவு இருக்கு பாத்துக்கோங்க, எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியல எனக்கு, நல்ல மழை அடிச்சு கொட்டுறதா ரிஷ்யசிங்க மகரிஷி, தேவையான மழை பெய்யறதா அழகா அத்ரீசு அனசுயா தேவி, பகவான் சாதுர்மாசியத்துல புலம்பரான் ராமன், கொற்ற மழையில கிருஷ்ணன் கோவர்ணகிரியை தூக்கிட்டு நின்னான், கோவிந்த பட்டாபிஷேகம். இது இல்லாமலேயே பாகவதத்துல மழைக்கால வர்ணனை பொழுது சுகபிரம வர்ணிக்கிறார், இந்த மழைக்காலத்து நதி எல்லாம் பார்த்தா கலங்களா போகும், மழைக்காலத்து நதி குடிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ சுகம் இல்லை, ஏன்னா கலங்களா இருக்கும், இந்த காபி டிகாக்ஷன் மாதிரி டீ டிகாக்ஷன் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கு சொல்ற சுகபிரம மகரிஷி, சம்சாரிகள் மனசு போல கலங்கி இருக்குன்ற, எந்த நதியா இருந்தாலும் கலக்கமா தான் இருக்கும், சம்சாரி மனசு எவ்வளவு குழம்பிந்தே இருக்கும், எரியான நினைச்சே 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 நினைச்சு சம்சாரிகள் மனசு போல கலங்கி இருக்குன்ற. அப்ப இந்த சவக்கலையெல்லாம் நிறைய கத்தும். அதுக்கு சொல்றார், இந்த வேத பாட சாலையிலாம் வாத்தியா இருப்ப, இந்த வாத்தியாரா புருஷ சுத்தம் சொல்லு அப்படின்னா உடனே எல்லாம் சேர்ந்து ஓம் சகஸ்ர சீருஷா புருஷ அப்படின்னு ஆரம்பிக்குமா. அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் உடனே இந்த சவக்கலைகள்லாம் வாத்தியார் சொல்லி வேதம் ஒவ்வொன்னா ஆரம்பிக்கிறதா. வேத பாட சாலை பசங்கள் வேதம் படிக்கிறா போல தவளைகள்லாம் கத்தருதுன்ற, என்ன அனுபவம் பார்த்துக்கும். அந்த மழைக்கால வர்ணனையும் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மழைக்கால வர்ணனையில பகவான் அந்த கோவர்ணகிரியில போய் உக்காந்துக்கிறானா, மழையில உக்காந்து அந்த குகைக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சின்னு பகவான் ஒதுங்கினா, அப்பாடா குளிர்றது இல்லையா நெடுங்கிறது இல்லையா அப்படின்னு தப்பமா நினைஞ்சுட்டு பகவான் அந்த வஸ்திரத்தான் இருந்து புழிஞ்சு புழிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி பாகவதத்துல காண கிடைக்கிறது, அத்தனை வசதி. அப்ப எங்கேயாவது ஒதுங்கினா முதலாழ்வார்கள் மூணு பேரை நினைச்சுக்கோங்கோ, அத்தனை வசதி. மழைக்காலம் நீங்கள் மழையை என்ஜாய் பண்ணணும், குத்தமே சொல்லப்படாது, எங்க மழை பெய்ஞ்சாலும் என்ஜாய் பண்ணணும், இந்த பகவத் விஷயங்களை அனுபவிக்கணும். அப்படி ஆழ்வார்கள் மூணு பேரும் அந்த மழைக்காலத்துலதான் திருக்கோவலூர் பெருமாள ஜம்முன்னு பார்த்த இடைக்கழியில இடிச்சென்று பிடிச்சென்று தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பார்த்துட்டார்கள். அப்ப பகவான் பிரத்யக்ஷமா வரான், மழைக்கு ஒதுங்கி நின்னா கூட நமக்கு பகவத் தியானம் இருந்து வச்சுக்கோங்களேன், அங்க கூட பகவத் தரிசனம் கிடைக்கும். பகவான் தரிசனம் இங்க இப்படித்தான் கிடைக்கும் கிடையாது, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நாமஜபம் பண்ணால் தானா கிடைக்கும், ரொம்ப விசேஷம். அவ்வளவு வசதி மழைக்காலம். கொஞ்சம் மத்வ சம்பிரதாயத்து பக்கம் வருவோம், மத்வாச்சாரி உடிப்பிகிருஷ்ண டெரிட்டரிக்குள்ளதானே இருக்கும், அவனை பத்தி சொல்லணும், அவர் நாளைக்கு உள்ள வரமாட்டான் இங்கே போகும்போது. உடிப்பி கிருஷ்ணன் கிடைச்சதே மழையில தான். ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீ மத்வாச்சாரியர் ரொம்ப விசேஷமானவர், ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம அப்படின்னு மத்வ சம்பிரதாயம், ஹரி தேவர்கள்ல உத்தமன், எல்லாருக்காட்டிலும் உத்தமன், ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம, ஜீவர்கள உத்தமன் யாருன்னா வாயு, வாயுடைய மூத்த புத்திரன், மூத்த அவதாரம் தான் ஆச்சரியமா ஆஞ்சநேய அவதாரம், வாயுனுடைய இரண்டாவது அவதாரம் தான் பீம அவதாரம், மூணாவது அவதாரம் தான் ஸ்ரீ மத்வாச்சாரிய அவதாரம், ஸ்ரீமன் மத்வ ஆனந்த தீர்த்தன்னு பேர், அப்பா அம்மா வச்ச பேர் வாசுதேவன் பேர். உடுப்பிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய அவதார ஸ்தலம் இருக்கு, பாஜக கஷேத்திரம்னு நாங்க அன்னைக்கு போயிருந்தோம், ஆச்சரியமா இருக்கு அந்த கஷேத்திரம் எல்லாம், பாட்டுக்கு தேவேன்னு இருக்கு. ஆச்சரியமான ஒரு கஷேத்திரம் வந்துடுறது. போனாலே மத்வருடைய அந்த தபோபலம் இன்னைக்கும் பிரத்யட்சமா உணர முடியறது. பரசுராமர் இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த கோயில்ல தபஸ் பண்ணிட்டு இருக்கார், குகைக்குள்ள தபஸ் பண்றார் அப்படின்னா கஷேத்திர புராணம் பரசுராமர் இன்னைக்கு உட்காந்து தபஸ் பண்றார் அப்படின்னு சொல்றார். மத்வாச்சாரியார் ஆனந்த தீர்த்தர் துவைதத்தை ஸ்தாபிதம் பண்ண ஒரு ஆச்சாரியன், ஆதிசங்கர பகவத் பாதர் அத்வைதத்தை ஸ்தாபிதம் பண்ணி எல்லாருமே பிரம்மத்தை பத்தி தான் பேசுறார். ஆதிசங்கர பிரம்ம சத்தியம், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு நிரூபணம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நமக்கு வேதம் புராணம் எல்லாமே தெரிஞ்சு சம்ஸ்கிருதமே செத்து போயிருக்கும். ஆதிசங்கரனால மட்டும்தான் இன்னைக்கு வேத விஷயங்களே நமக்கு கிடைச்சிருக்கு. ராமானுஜர்னாலதான் சரணாகதி சுலபம்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. மத்வாச்சாரியர்னால அவ்வளவு அழகா ஜீவர்களுடைய பகவான் இப்படி எல்லாம் கிருப பண்றான்னு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியற ஜீவர்களுக்கு. அந்த மத்வாச்சாரியா மால்பே பீச் இன்னைக்கு இருக்கு இல்லையா, அந்த மால்பே பீச்ல அப்படி நடந்துட்டு இருக்கா ஸ்ரீ மத்வாச்சாரியா பகவத் தியானம் பண்ணிண்டு. நம்ம எல்லாம் பீச்சாங்கரைன்னு சொல்லுவோம் சாதாரணமா, மெட்ராஸ் எல்லாம் பீச்சாங்கரைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. பீச்சா கிடக்கணும் பீச்சாங்கரை அப்படின்னு விஷயம் தெரியாதுதான். இந்த பீச்சாங்கரைக்கு போனா அப்படி சமுதிரத்தை அப்படி விளையாடிட்டு அப்படி வருவோம். நல்ல மலையில போய் பீச்சில் நிற்கணும், எத்தனை பேர் நின்றுக்கேன்னு தெரியல, அது ஒரு பெரிய சுகம். ரொம்ப தைரியம் வச்சுக்கோங்களேன், மழையில பீச்சில் போய் நிற்கணும், அந்த மேகம் திரண்டு வர்றதும் இடி இடிக்கிறதும் அந்த மின்னல் அப்படியே பாஞ்சு அப்படி சமுதிரத்தில் இறங்குறதையும் பார்க்கணும், உசுரே போயிடும் பயந்து. கொச்ச மழையில அப்படி இருக்கும், என்னன்னா பீச்சில் நின்னம்னா ஒதுங்கிறது கூட இடம் கிடைக்காது, அதான் கஷ்டம். சரி நனைஞ்சது போகுது கொஞ்சம் ஒதுங்கினாலும் முடியவே முடியாது, மழை கொட்டும் அது எல்லா பக்கத்துலேருந்து மழை அடிக்கும். நீங்கள் மற்ற இடத்துலலாம் கூட ஏதாவது ஒரு சைடில் மட்டும்தான் மழை வரும், பீச்சில் நின்னா காற்று எந்த பக்கம்லாம் ஷர்ட் அடிக்கிறதோ அந்த பக்கமெல்லாம் மழை வரும். அந்த மாதிரி ஜோன்னு மழை அழகாக ஒரு பாட்டுக்கு அந்த மால்பே பீச்சில் அப்படி நடந்துட்டு இருக்கா ஆனந்த தீர்த்தர் ஸ்ரீ மத்வாச்சாரியா. சில இடங்கள் அவர் பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு காணாம், தெரியவா எப்படி இருந்தாலும் தியானத்தை தான் இருப்பான், அவன் நடந்தாலும் சரி உக்காந்தாலும் சரி எழுந்தாலும் சரி பகவத் தியானம் நம்மள மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் அப்படி அலாட் பண்ணி சுவாமிக்கு டைம் கொடுக்கிறவா அவர் இல்ல, அவள்லாம் சுவாமியோட முழுக்க முழுக்க இருக்கிறவா. அப்ப கடல்ல ஒரு கப்பல் வந்துருக்கு, அப்ப நல்ல ஜோன்னு மழை சுழல் காத்து இடி இடிக்கிறது மின்னல் விட்டு வெட்டுறது அலைகள்லாம் பெருசு பெருசா கிளம்புறது. அப்ப பீச் அப்ப கடல்ல டிராவல் பண்ணணும், நிஜமாவே ஞானமே தானா வந்துடும். கப்பல்ல 6 மாசம் டிராவல் பண்ணலன்னா ஞானம் தானா வந்துடும். ஆனா ஞானத்துக்கு டிப்ரெஷன் பேர் வச்சு வாசிக்கணும் இந்த காலத்துல. இந்த காலத்துல எதுலயும் ஒரு பிடிப்பு இல்லைன்னா டிப்ரெஷன், டிப்ரெஷன் அதான் பெரிய ஞானம் வைராக்கியம். எல்லாம் இவ்வளவுதான் தெரியறது தானே ஞானம். காத்தால கண்ணை திறந்து மேல பார்த்தா ஆகாசம் இருக்கும், கீழே பார்த்தா கடல் இருக்கும், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. மழையும் பெஞ்சுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி மழை அடிக்கிறது, அப்ப அந்த கடல் கொந்தளிக்கிறது, கொந்தளிக்கிறதுல ஒரு கப்பல் தத்தளிக்கிறது. இவாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கடல் கப்பல்ல இருக்கிறவாளுக்கு இது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல, தூரத்துல கரை தெரியறது ஆனா போக முடியல, காத்து ஒரு பக்கம் சவுண்ட் அடிக்கிறது, அலைகள் பொங்கி வர்றது, ரொம்ப பயந்து போயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களை காப்பாத்துக்கோன்னு இவா கத்தும் பொழுது கரெக்டா அந்த கடற்கரையில ஆனந்த தீர்த்தர் மட்டும்தான் இருக்கார், மால்பே பீச்சில் அவர் மட்டும்தான் இருக்கார். அவர் பார்த்துட்டார், அவ கடல்ல சத்தம்லாம் வெளில கேட்கவே கேட்காது. ஆனா அவர் பெரிய ஞானியா இருக்கிறதுனால, ஸ்வயம் அவதார புருஷனா இருக்கிறதுனால ஏதோ ஜீவர்கள்லாம் துடிக்கிறது அப்படி பார்த்தார். கடல் தத்தளிக்கிறதுல அந்த கப்பல் அப்படி தத்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறதுல உடனே பார்த்தாரோ இந்த ஜீவர்கள் எல்லாம் படாது பாடுபடுறாளே அப்படின்னு சொல்லி தன் தோல்ல இருக்க அங்கவசரத்தில் இப்படி இப்படின்னு சார் ஆச்சரியமா அப்படி இப்படி பண்ண உடனே இவர் தான் அப்பா தான் வாயு ஆச்சு, வாயுடைய அவதாரம் தான் முக்கிய பிராணம் அப்படின்னா முக்கிய பிராண சுவாமி பேர், அழகான பேர் ஆசிரியர் முக்கிய பிராண சுவாமின்ற நிஜமா முக்கியமான பிராணம் அவர் தான். அவரோட வீசினவொடனே வாயு அடங்கிடுறது, அழகா அந்த புயல் காத்து மழை எல்லாம் அப்படியே செட்டில் ஆயிடுறது, சாதாரணமா ஆயிடுறது. உடனே அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து கடற்கரையிலேருந்து இந்த மகாத்மா அந்த அங்கவஸ்திரத்தை ஆட்டினதுனாலே தான் மழை நின்னது அவளுக்கு புரிஞ்சு கொடுத்து. உடனே கப்பலை எடுத்து கரைக்க வந்து இவரை வந்து சேவிக்கிறா, மத்வாச்சாரியரை சேவிச்சுட்டு உங்களாலதான் நாங்க இன்னைக்கு உயிர் பழைச்சோம், இந்த கடல நிறைய இந்த கப்பல்ல நிறைய ரத்னங்கள் வைரங்கள் நிறைய இருக்கு, உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கோ, முழுசு வேணாலும் எடுத்துக்கோங்கோ அப்படின்னா. அப்ப அவர் சிரிச்சுட்டே அந்த கப்பல்ல அந்த வெயிட் பேலன்ஸ்க்காக நிறைய ஓரத்துல கோபி சந்தன பாறையெல்லாம் போட்டு போட்டு வச்சிருக்கா, அதுலேருந்து ஒரு பாறைய பார்த்து எனக்கு அதை கொடுங்கோன்னா அவெல்லாம் சிரிச்சா, நல்ல வைரம் வைடூரியம் எல்லாம் கொட்டி கிடக்கு, அதை விட்டுட்டு இந்த கோபி சந்தன பாறையை வச்சுட்டு என்ன பண்ண போறீள் அப்படின்னா, அந்த கோபி சந்தன பாறை துவாரகாவை போட்டுன்னு வந்திருக்கா, அவர் சொன்னார் அந்த கோபிகள் நிறுத்திக்கிட்டு இருந்தா அவ்வளவு சுகம் பா பகவஸ்வரூபம், அதனால அது போதும் வேற ஒண்ணுமே வேண்டான்னுட்டார். பார்த்தா சரி உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்தேன்னு எடுத்து கொடுத்துட்டா, அழகா வாங்கிட்டா. வாங்கிட்டவர் ஆடுறார் பாடுறார், கண்கள் ஆனந்த பாஷ்பம், மயிர்கால்கள் குத்தின்னு நிக்க, அவளுக்குலாம் ஒண்ணும் புரியல. ஒரு கோபிசந்தன கட்டிக்கு இவ்வளோ பெருசா, நம்மளாம் கூட குங்குமம் வாங்குறோம், விபூதி வாங்குறோம், திருமணம் ஆஹா அப்படின்னு ஆடவாடுறோம். ஏதோ வாங்கி பேக்ல போட்டுவோம், ஆட்ட கொண்டு மூலையில வச்சிருவோம், எப்பயாவது வேணும்னா எடுப்போம், வேணும்னா எடுப்போம், அவ்வளவுதான். எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா அவர் அந்த கோபிசந்தன கட்டியை வாங்கின்னு எழுறாரு. சிஷ்யாலாம் பாக்குற இதுக்கு என்ன இப்படி ஒரு அழுக அப்படின்னு நினைக்கிறா. அவர் எடுத்துட்டு தூக்கிட்டு ஆடிண்டும் பாடிண்டும் நேரம் மத்வ சரோவரம், இந்த உடுப்பியில் குளம் இருக்கிற பேர் மத்வ சரோவரம், கங்கை ஆவிர்பவிச்சிருக்கா. அந்த மத்வ சரோவரத்துல வந்து அந்த கோபி சந்தன கட்டிய வச்சுட்டு அதை சுத்தி சுத்தி பிரதட்சணம் பண்ணி ஆடிட்டு இருக்கார் மத்வாச்சாரியர். ஆனந்த தீர்த்த தன்னை மறந்து கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவா நாராயணா வைகுந்தான்னு அப்பதான் அவர் துவாதச நாம ஸ்தோத்திரம் சொன்னார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவர் சொன்ன உடனே அந்த கோபி சந்தன பாறை ரெண்டா பிளந்தது, உள்ளுக்குள்ள மத்த வச்சுண்டு இடது கையில தாம்பு கையில பிடிச்சிண்டு கோமணம் கூட கட்டிக்காம ஒரு கண்ணங்கரையன் ஒரு கருப்பு கிச்சா நிக்கிற ஸ்வயம் ருக்மிணி தேவி பூஜை பண்ண கிருஷ்ணன், கிருஷ்ணனே ஸ்வயம்புவா எடுத்து கொடுத்த ஒரு கிருஷ்ணன். ருக்மிணி பிராட்டி ஆசைப்பட்டு கிருஷ்ண பாலகிலே பார்க்க, அதுக்காக எனக்கு அந்த ரூபம் வேணும்னு கேட்க, கோமணம் கூட கட்டிக்காம தேவேனு சர்வலங்கார பூஷித்தனா கையில ஒரு அது வசரத்துக்கு ஒரு மத்து, அது வசரத்துக்கு ஒரு மத்து இடது கையில அம்மா கட்டின தாம்பு கையில வச்சு நிற்கும் அந்த கிருஷ்ணன், ருக்மிணி தேவி பூஜை பண்ண கிருஷ்ணன். ஒவ்வொரு கிருஷ்ணனுக்கும் ஒரு பலம் உண்டு, குருவாயூர் கிருஷ்ணன், வசுதேவரும் தேவக்கியும் பூஜை பண்ண கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணன், ஸ்வயம் ருக்மிணி தேவியே பூஜை பண்ண கிருஷ்ணன். ஒவ்வொரு கிருஷ்ணனும் விசேஷம்தான். நிறைய கிருஷ்ணன் எல்லாம் பார்த்தா உடுப்பிலேயும் வந்த துவாரகிலேயும் வந்த கிருஷ்ணன் தான், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் துவாரகிலேருந்து ஓடி வந்த கிச்சாபாய் தான். நிறைய கிருஷ்ணன் துவாரகில மைக்ரேட் ஆன குஜராத்தி தான் எல்லாமே, உடுப்பி கிருஷ்ணன் குஜராத்தி கிருஷ்ணன் தான், அனந்தபுரி கிருஷ்ணன் மலையாள கிருஷ்ணன் கிடையாது, ஸ்வயம் குஜராத்தி கிருஷ்ணன் தான் எல்லாமே. அத்தனை குருவாயூர் கிருஷ்ணனும் குஜராத்தி கிருஷ்ணன் தான், ஆச்சரியம். அதுக்கப்புறமா தான் அந்த பெயரை ஸ்தாபிதம் பண்றாரு உடுப்பியில. அது வரைக்கும் உடுப்பியில ரொம்ப ஃபேமஸ் யாருன்னா சந்திரமௌலீஸ்வரரும் அனந்தேஸ்வரரும் தான். இந்த பய வந்தானோ இல்லையோ அந்த ரெண்டு கோவில் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. உடுப்பிக்கராளுக்கு மட்டும்தான் அந்த கோவில் போகணும்னே தெரியும். சரியா உடுப்பி போனோம்னா முதல்ல சந்திரமௌலீஸ்வரரை தரிசனம் பண்ணணும், அடுத்து அனந்தேஸ்வரரை தரிசனம் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் இந்த கிச்சா பயில பார்க்கணும். ஆனா இந்த பயரை பாக்குறதுக்கு தானா காலு உள்ள ஓடும். இவனை பார்த்து திருடு போய் உள்ளம் கவர் கழுவன் சித்தச்சோரன்னா உடுப்பி கிருஷ்ணன் தான். நேர கால் அங்கதான் ஓடு, அந்த ஓட்ட வழியே அவனை பாக்கிறதே ஒரு தனி சுகம் தான். இத்தொண்டு ஓட்ட வழியே அது மாதிரி இருக்கிறதே ஒரு ஒன்றரை மாதம் தான் அளந்து பார்த்தோம்னா. அதுக்கு அத்தனை அலங்காரம், அத்தனை வஜ்ர கவச்சம், அம்மா அது சுண்டு வர உம்முன்னு வச்சுருக்கு, அதுதான் அழகு. எல்லா கிருஷ்ணனோட உடுப்பி சொம்ப அழகான இந்த குழந்தை உம்மு இப்படி வச்சுருக்குமே, இந்த சும்மா சுட்டு சும்பித்தம்னு கோபிகள் சொல்ற மாதிரி முத்தம் கொடுக்கறதுக்காகவே வச்சிருக்க உதடு மாதிரி ஒரு உதடு குட்டி கிச்சா பைய உடுப்பி கிருஷ்ணன் தான். இந்த உடுப்பி கிருஷ்ணன் கிடைச்சது மழையில தான், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கயா காத்து அடிக்கிறது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு மின்னல் அடிக்கிறது அப்படின்னா இங்கயா உடுப்பி கிருஷ்ணன் வரானான்னு பாருங்க. மத்வாச்சாரியருக்கு உடுப்பி கிருஷ்ணன் ஒரு மழை காலத்துலதான் கிடைச்சான்னு காண கிடைக்கிறது. அப்ப இவ்வளவு இருக்கு மழையில, சரியா கொட்டி கிடக்கு. எத்தனையும் சொல்லிட்டு ராமானுஜர் நான் சொல்லலன்னா நியாயம் இல்லை. சுவாமி ராமானுஜர் ஆச்சு சொல்லி ஆகணமே, காரே கருணை ராமானுஜா. ஒரு சந்தர்ப்பத்துல நம்பெருமாள் அவர் ஊர் ஊரா சுத்தின்றே இருப்பார். நம்பெருமாள் வரதராசன் மாதிரி ஊர் ஊரா திருத்திருவா போகிறது வேற சுவாமியே கிடையாது, போயிட்டே இருப்பார். அதுலயும் வரதன் கேட்கவே வேண்டாம், எப்ப கோவிலுக்குள்ள இருக்க அவருக்கே தெரியாது, போயிட்டே இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்துல நம்பெருமாள் அழகா வரார் ஊர் ஊரா போயிட்டு இருக்கார். போகிற சமயத்துல திடீர்னு ஒரு இடத்துல நல்லா ஜோனு மழை கொட்டது. அப்ப உடனே அழகா சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டார், நம்பெருமாளை வச்சுருக்கவா எல்லாரையும் அந்த கோவிலுக்குள்ள போய் எல்லாரும் ஒதுங்கி நின்றுங்கோ மழையிலன்னுட்டார். மழையில நிக்க வேண்டாம், சுவாமிக்கு ஜலதோஷம் வந்துடும், எல்லாரும் கோவிலுக்குள்ள ஒதுங்கி நின்றுங்கோன்னுட்டார். வைஷ்ணவ பெருமாள் கோவில் இல்ல, அந்த கோவில போய் ஒதுங்கி நின்றுங்கோன்ட்டார். எல்லாரும் உள்ள போயாச்சு, ராமானுஜர் மட்டும் கோவில் வெளில நிக்கிறார், மழையில கொற்ற மழை நினைஞ்சு நிக்கிறார். அப்போ ஒருத்தர் கிண்டலா கேட்கிறார், உம்ம பெருமாளே உள்ள வந்துட்டார், உனக்கு என்ன ஓய் அப்படின்னு கேட்டார் ராமானுஜர். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், ராஜா எங்க வேணா நுழையலாம், புருஷன் எங்க வேணா போலாம், பதிவிரதம் எங்க நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும்னுட்டார். புருஷன் எந்த இடத்துல வேணாலும் நுழையலாம், பத்திவிரதம் கண்ட இடத்துல நுழைய முடியுமோ? நான் பத்திவிரதம் என் பெருமாள் எங்க வேணாலும் நுழையலாம், அவருக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. நான் நுழைய மாட்டேன்னு வைராக்கியத்தோட கொற்ற மழையில நனஞ்சிண்டு நின்னாராம் மகாத்மாக்குடைய வைராக்கியம். அது துவேஷம்னு கிடையாது, எம்பெருமானுடைய இதுல மட்டும்தான் நுழைய வைராக்கியம். ஐயா மழையில தொப்பமா நினைச்சுட்டா ராமானுஜன் நினைச்சுக்கோங்க, ஒதுங்கறதுக்கே இடம் இல்ல, ஒதுங்க முடியலன்னா நான் பத்தி வரத மாதிரி அப்படின்னு நின்றுட்டாராம் யதிராஜர் சுவாமி ராமானுஜர். ரிஷ்யசங்க மகரிஷி, அனசுயாதேவி, ராமனுடைய விரகம், கிருஷ்ணனுடைய கோவர்ணகிரி உத்தாரணம், அப்புறம் மழை காலத்தில் தவளை கத்துறது, கலங்கின ஜலம், இதெல்லாம் ஞாபகம். முதலாழ்வார்கள் மூணு பேரு, மத்வாச்சாரியா சுவாமி ராமானுஜர், இத்தனை பேராச்சா குருவாயூரப்பன் பக்கம் வருவோம். குட்டி கிடக்கு மழைக்கால விஷயம்னு ஆரம்பிச்சோம்னா சப்தாகமே பண்ணலாம். குருவாயூரப்பன் உன்னி கிருஷ்ணன், கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு அவனை 2:30 வெடியார் காலம்பரை பார்க்கிற சுகமே தனிதான். ராத்திரியே போய் நின்றுண்டு நம்ம அறத்தூக்கத்தில் உட்காந்துண்டு பல்லெல்லாம் தேய்க்காம குளிக்காம அழுக்கழுக்கா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆச்சாரம் குருவாயூர்ல. ஆனா இந்த நிர்மாலய தரிசனத்துக்கு போற கூட்டம் எல்லாம் ராத்திரியே போய் நின்றுடும், ராத்திரியே பல் தேய்க்காம பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு குளிச்சுன்னு சொல்றாங்க அவள் தான் விழிச்சு வச்சுக்கோங்களேன், குளிச்சுட்டு போய் நிக்கிறோன்றோம். காத்தால தூங்கலன்னா பல் தேய்க்க வேண்டாம், குளிக்க வேண்டாம் சாஸ்திரம். ஆனா சத்தியமா லைன்ல நிற்கும்போது 1 செகண்டாவது கண்ணு சுருகிடும், அப்படி தூங்கிடுவோம், உட்காந்துட்டே நின்றுடும் தூங்கிடுவோம். அப்படி தூங்கினா குளிக்கணும் பல் தேய்க்கணும். ஆனா எல்லாரும் காத்தால எல்லாம் அறி ஒன்றும் இல்லாத மாட்டுக்கார கூட்டம் மாதிரி போய் நிற்போம். அதேமேனு அந்த குஞ்சு வெளிச்சத்துல இந்த குஞ்சலத்தை பாக்குறதே தனி சுகம் தான். தேமேன் நிர்மாலயத்துல போய் கிருஷ்ணா குருவா இருப்பானா பரே எந்தா அப்படின்னுமா சொல்லு அப்படின்னுமா, கிருஷ்ணா மோக்ஷனா தந்தே அப்ப யோசிக்கவே மாட்டானா. அந்த திருடலாம் கூட இந்த 2:30-4 தான் வருவோம், இந்த ராத்திரி 12:30 வர மாட்டான், டீப் ஸ்லீப் அப்பவுமே இந்த 2:30-4 அப்பதான் நல்லா தூக்கம் வரும், அப்பதான் திருடம் வருவான், அப்பதான் நம்ம போய் குருவாயூரப்பனை பார்க்கணும், திருட்டு பேர் அப்பதான் பார்க்கணுமா. அப்ப என்ன கேட்டாலும் யோசிக்காம கொடுத்துடுறானோ, மற்ற சமயத்துல போனா ஃப்ரெஷ் ஆயிடுறானா, ஸ்கேன் பண்ணி பாக்கிறானா என்ன பாபம் இருக்கு, கர்மயோகமா ஞான யோகமா பக்தி யோகமா. அனந்தல் சேவைன்னு பேரு ஸ்ரீரங்கத்துல, அனந்தல்னா சோம்பேறி சேவன் பேரு. ஆற்று அனந்தலுடைய அருங்கலமே என்றால் ஆண்டாள் எழுந்துருவான், காத்தால எழுந்தோடனே முழிச்சோட எழுந்துக்கிறோமா. இந்த கொஞ்ச நேரம் இந்த பெட்டு மேல ஒரு காதல் இருக்கும் பாருங்க, இப்படி செல்லமா உருண்டு பிறண்டு படுத்துண்டு, இதுக்காகவே டைம் ஒரு 1/2 மணி நேரம் ஜாஸ்தி வச்சு அதை அலாரம் அடிச்சு, அதுக்காக அலாரத்து 10 நிமிஷம் முன்னாடி வச்சு, இன்னும் டைம் 10 நிமிஷம் இருக்கு, அன்னைக்குன்னு பார்த்து நம்ம என்னைக்கு கரெக்டா இருந்தோம் அன்னைக்கு லேட்டா இருந்தோம், அதுதான் பெரிய பிரச்சனையே. இந்த பெட்டோட உரசிட்டு அப்படியே இருப்போம், வேற இப்ப நான் முடிச்சுட்டா இருக்கேன் சும்மா படுத்துனு டைம் ஆகல, இப்பயே எழுந்து என்ன பண்ண போறோம், 10 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் அப்படியே இருக்காராம், அப்ப போய் கேட்டா எதை கேட்டாலும் கொடுத்துடுறான் யோசிக்காம. அதனாலதான் நிர்மாலய சேவை வசதி குருவாயூர்ல. அந்த பயலை பாக்குறதுக்கு அத்தனை கூட்டம் நிக்கும், ஏண்டானா தூக்கத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கோ, தந்தோம் தந்தோம் ததாஸ்து 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 ஆரைட் 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 இப்படியே சொல்றானா. இந்த குருவாயூரப்பத்துல ஆச்சரியமான பக்தி, குருரம்மைன்னு ஒரு பாட்டி, கிருஷ்ணா குருவாயூரப்பா, அவளுக்குதான் வேற ஒண்ணுமே தெரியாது, தடிக்கு விழுந்தாலும் கிருஷ்ணா குருவாயூரப்பா, தனி ஏதா இருக்கா, தான் உண்டு குருவாயூரப்பன் உண்டுன்னு இருப்பா. ஒரு சந்தர்ப்பத்தில் அழகா குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு ஜோரா கிளம்புற, மழை ஜோன்னு கொற்றது, வழி தெரியல, ஒரே இருட்டா இருக்கு, எங்க பள்ளம் எங்க மேடு எல்லா பக்கம் ஜலம் ஓடின் இருக்கு, ஆத்துக்கு போக வழி தெரியல அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்படி பார்த்தா கிருஷ்ணா குருவாயூரப்பா, ஏ குட்டா மழை பெய்யறதுடா, காத்தால வேற நிர்மாலயத்துக்கு வரணும்டா பயல, இப்படி எல்லாம் அவ்வாறு பேசிட்டு இருக்கா. தான் உண்டு தன் பகவான் உண்டு, நம்ம பகவான் கிட்ட நம்ம உரிமையா எப்ப வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம், நேரம் காலம் எல்லாம் இடம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு ஒன்னு ஒரு குட்டி பைய வரான், ஏ பாட்டி என்ன எங்க நிக்கிறாய் அப்படின்னா, வீட்டுக்கு போனண்டா வழி தெரியலடா, வா வா நான் அழிச்சுட்டு போறேன், ஏண்டா என் வீடு உனக்கு தெரியுமா, நன்னா தெரியும், நீதான் டெய்லி கோயில் போயிட்டு வரீங்க, நான் தான் பாத்துருக்கேன் எத்தனை வருஷமா பாத்துருக்கவா அப்படின்னு சொல்லி இவ கைய பிடிச்சு அழிச்சுட்டு போறானா. இந்த மழையில அழகா ஒரு கையில தீவெட்டி வேற வச்சுண்டு, இங்க பள்ளம் கால் கீழே வை ஜாக்கிரதையா வை, இங்க மேடு தலையில துணிய போட்டுக்கோ மழை நனையறாய், எல்லாம் பண்றா சரி சரின்றாளாம், இது மழை நனைஞ்சுட்டு இருக்கு, அதை பத்தி அவளும் கவலைப்படல அவனும் கவலைப்படல தெரியல அவளுக்கு. அழகா இங்க அழகா பார்த்து கைய பிடிச்சு அழைச்சு கொண்டு வந்து கரெக்டா வீட்டு வாசல்ல கொண்டு வந்து விடுறது பையன். உடனே ரொம்ப அந்த குட்டா ரொம்ப சந்தோஷம் தான். இத்தனை அழகா என கொண்டு வந்து விட்டுட்டியடா, என்னடா வேணும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாட்டி, இல்லடா கோந்த, உனக்கு ஏதானும் தரணமேடா கோந்த, குட்டா என்னடா வேணும்னா, பாட்டிங்க வாயே ரகசியம் சொல்றேன், என்னடா அப்படின்னா, மழையில நனைஞ்சதுல கோமணம் நனைஞ்சு போயிடுச்சு, சில்லுன்னு இருக்கு, ஏதான ஒரு துணி கொடுத்தா கட்டிட்டு போயிடுவேன், ரொம்ப சில்லுன்னு இருக்கு, குஞ்சாமணி அப்படின்னு கொடுத்தான். உடனே அவர் சிரிச்சாள், இதுக்கான ரகசியம் என்று நான் கிழவி, நீ ஒருத்தன் தான் இருக்க, ஆத்துல யாருமே இல்லை, இதுக்கான ரகசியம்னு சொல்லி அழகா புடவையோட ஒரு ஓரத்தை கிழிச்சு கொடுத்தாளாம், அது நினைவிலையா. உடனே அழகா இது என்ன பண்ணிருத்தான், அது உள்ள போய் ஒளிஞ்சு நின்னுண்டு, இருட்டுல போய் நின்னுண்டு, தான் கட்டிட்டு இருந்த கோமணத்தை கைட்டி வீசிட்டு, இந்த பாட்டி கொடுத்த புடவை தலைப்பு இருக்கு பாருங்க, அதை கிழிச்சு அழகா கட்டிட்டு ஓடி எடுத்தான், போயிட்டு ஓடி போயிடுச்சு. இவன் நினைச்சு நினைச்சு சிரிக்கிறான், ராத்திரி தூக்கத்திலாம் கூட அந்த பயலே நினப்பு வரும், அந்த மின்னல் வெளிச்சத்துல தான் அந்த பயலை பாக்குறான், நல்லா கொழுக்கு முழுக்கும் ஜம்முன்னு இருக்கு, சப்பி சீக்ஸ் டிம்பிள்ஸ்ன்னு ரோசி லிப்ஸ்னு பல பலம் ஜம்முன்னு இருக்கான் பயன், ஜம்முன்னு பார்த்தாச்சு. அடுத்த நாள் காத்தால கோவிலுக்கு வந்துட்டான், தூக்கி வாரி போடுறது பூஜை பண்றவன் முதற்கொண்டு எல்லாருக்கும் நேற்று ராத்திரி கட்டி விட்ட கோமணத்தை காணும், கோமணத்தை காணலையேன்னு பார்த்தா ஒரு சிவப்பு புடவையுடைய பார்டரை கட்டிண்டு பயன் நிக்கிறது, யாருக்கும் ஒன்னும் புரியல, யாரா அதை கட்டி விட்டா, அவன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு அதுக்குள்ள குரூர் அம்மை வந்தா, பார்த்தா ஆ கிருஷ்ணா குருவாயிருப்பான்னு கத்தினா, என்ன ஆச்சுன்னா, இந்த கோமணத்தை நேத்து நைட்டு நான் ஒரு பயலுக்கு கிழிச்சு கொடுத்தேன் அப்படின்னா, புடவையிலேருந்து கிழிச்சு கொடுத்தேன் அப்படின்னா, அப்புறம்தான் அவளுக்கு தெரிஞ்சது, ராத்திரி அவளை மழையில பத்திரமா கொண்டு வந்து வீடு சேர்த்தது சாட்சாத் குருவாயிருப்பன். அன்னையிலிருந்துதான் குருவாயிருப்பனுக்கு சேப்பு கோமணம் கட்ட ஆரம்பிச்சா, அதுக்கு முன்னாடி சேப்பு கிடையாது, இந்த குருரம்மை கிழிச்சு கொடுத்த புடவை சேப்பு கலர்ல இருந்து, அதனால எங்கேயாவது சேப்பா பார்த்தேன்னா குருவாயிருப்ப நினைச்சுக்கோங்க, மழையில பயன் நனைஞ்ச உடனேயே அவனுக்கு அழகா தன்னுடைய சேப்பு புடவையுடைய தலைப்பை தான் கிழிச்சு கொடுத்தா, அதனால இன்னி வரைக்கும் சேப்பு கோமணம் தான் பயலுக்கு, மழையில தான் குருவாயிருப்பனுக்கு குருரம்மை கோமணத்தை கொடுத்தான்னு குருவாயிருப்பன் சரித்திரத்துல காண கிடைக்கிற. அப்ப மழையில கிருஷ்ண தரிசனம் நிச்சயமா கிடைக்கும், ஆழ்வார்களுக்கு கிடைச்சிருக்கு, இத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, மத்வாச்சாரிய கிருஷ்ணனே கிடைச்சான், குருவரம்மைக்கு குருவாயிரப்பனே கிடைச்சான் அப்படின்னு காண கிடைக்கிறான். இவ்வளவு சொல்லியாச்சுன்னா பாண்டுரங்கன் பண்டரீநாதன் தொட்டு அனுபவிக்கணும் அப்படின்னா பாண்டுரங்கன் தான், எல்லா கோவிலையும் தூரத்திலேயே பார்த்துட்டு இருப்போம், ஆனா பண்டரீநாதனை எல்லாரும் போய் தொட்டு பார்த்துடலாம், எத்தனை தூரத்துல இருந்தாலும் யாரா இருந்தாலும் பக்கத்துல போய் கர்ப்ப கிரகத்துல நுழைஞ்சு தொட்டு பார்க்கக்கூடிய மூர்த்தின்னா பாண்டுரங்கன் பண்டரிநாதன். ஒரு சந்தர்ப்பத்துல பண்டரிபுரத்துல நல்லா மழை ஜோனு கொற்றது, நாமதேவர் ஸ்வயம் உத்தவருடைய அவதாரம் நிறைய அபங்கம் எல்லாம் பாடியிருக்கார், பண்டரிபுரத்துலதான் அவருடைய வீடு, அந்த நாமதேவர் வீடு மண் வீடு, மழையில கரைஞ்சு 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 செவரு உடஞ்சு விழற மாதிரி இருக்கு. அப்ப பாண்டுரங்கன் பார்த்தான், சுச்சோ என் பக்தனுடைய வீடு உடஞ்சு விழறா மாதிரி இருக்கேன், அவரோ வீட்டுக்குள்ள உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கார் மழையில சௌக்கியமா உட்காந்துட்டு, நமக்கு மழைன்னு தோணித்தான் சுட சுட காபி சாப்பிடலாம், சூடா பகோடா சாப்பிடலாம் தான் நமக்கு தோணும், மழைன்னா பெருமாளையும் அனுபவிக்கலாம்னு இருக்கு, அதுக்கு அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், மழையா இருக்க சூடா பஜ்ஜி போடா சாப்பிடலாம், இந்த மழையில உட்காந்து வேடிக்கை பார்த்து சாப்பிடணும், நமக்கு இதேதான் நமக்கு, இந்த மழையில உட்காந்துட்டு பாகவதம் தியானம் பண்ணலாம் ராமாயணம் தியானம் பண்ணலாம்னு தோன்றது இல்லை, அதுக்கு தான் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அழகா உள்ள உட்காந்து ஒரு பஜனை பண்ணிட்டு இருக்கார், பார்த்தார் மழை கொட்டது, பாண்டுரங்கன் பார்த்தான், அச்சோ வீடு இடிஞ்சு விழப்படாதேன்னு சொல்லி பகவான் மழையில நினைஞ்சுட்டு வந்து அவர் வீட்டு செவருக்கு முட்டு கொடுத்துட்டு சாஞ்சிட்டு காலம் நீட்டின்னு உட்காந்துட்டு தாளம் பூண்டு கேட்டுருக்கான், ஒரு பஜனை எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தார் மழை நின்று போயிருக்கு, ஆனா பாண்டகன் உடம்பு முழுக்க தொப்பமா நினைஞ்சு பீதாம்பரம் முழுக்க சேரு பயலுக்கு, பதறிட்டார், என்ன பாண்டுறங்கா மழையில போய் நிக்கிறி, உள்ள வர வேண்டியதுதானே, இல்ல இந்த செவரு கீழே விழுந்துற மாதிரி இருந்தது, அதுக்கு முட்டு கொடுத்து உக்காந்துட்டு இருந்த, இப்ப செவரு நின்றுடுத்துனார், பார்த்தா பீராம்பரம் முழுக்க சேரு சகதி, பகவான் உள்ள அழிச்சுட்டு வந்துட்டார், கொற்ற மழையில தான் பாண்டங்க ஒரு வீட்டை தேடிண்டு வந்தான், உள்ள வந்தார் பகவான் தொடச்சுக்கிற டவல் நல்ல டவல்னால் அவ தொடச்சுக்கிறாள், அந்த டவலை கொடுக்கிறா பகவான் பக்தாவுடைய டவல் நன்னா தொடச்சுக்கிறான், தொடச்சுட்டதுக்கு அப்புறமா ஆச்சரியமா கட்டிக்கிறதுக்கு வஸ்திரம் வேணுமே, இப்படி பார்த்தா என்ன வசம் கொடுக்கலான்றதுக்குள்ள ஜனாபாய் நாமதேவர் வீட்டு வேலைக்காரி அவ ஓடி போய் தன்னுடைய காஞ்ச புடவையை அடுத்தா கட்டுறது எடுத்து வச்சிருக்கா, அதை கொண்டு போய் பாண்டங்கிட்ட கொடுக்கறா, பாண்டங்க அழகா அந்த புடவையை கட்டிக்கிறான், புடவையை பீதாம்பரமா கட்டிட்டு தன் பீதாம்பரத்துக்கு அப்படி கொடுக்கறான், அவகிட்ட பிரசாதமா வாங்கி மடிச்சு வச்சுட்டா பெட்டிக்குள்ள, யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு மழையில பகவானுடைய பிரசாதம் வஸ்திரம் வரைக்கும் கிடைக்கும், நல்லா ஞாபகம். அதுக்கப்புறமா நாமதேவர் கேட்கிறார், என்னன்னா மழை நனைஞ்சியே பசிக்கிறதான், மழை நனைஞ்சா பசிக்குமா, எங்கேருந்தோ ஒரு பசி வரும், ராத்திரி முடிச்சா ஒரு பசி வரும், மழை நனைஞ்சா பசி வரும், காத்தால சீக்கிரம் இருந்தா பசி வரும், இந்த பசிக்கு மட்டும் வசதியே கிடையாது, எப்ப வரும்னே தெரியாது. இந்த கார்ல சும்மா போயிட்டே இருந்தா பசிக்கு, நேரி சாப்பிட்டுட்டே தான் போயிட்டு இருந்தோம் சிங்கேரி. நான் ஒரு வாட்டி தூங்குவேன், சாப்பிட எழுந்துவே திருப்பியும் தூங்குவேன், இப்படியே தான் சிங்கேரி டிராவல் முழிக்கவே சௌக்கியமா நித்ரா போஜன யாத்ரா அப்படின்னு. திருப்பதி மலை ஏறுவான், அங்கங்க கடை போட்டுருவான், பார்த்தாலே பசிக்கும், அது என்னன்னு தெரியாது, அது மாதிரி பசி. அப்ப பாண்டவன் கிட்ட கேட்கிறாரு ராமதேவர், பசிக்கிறதாடா? ஆமா. உடனே கடக்கடன் ரோட்டி சுட 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 ரோட்டி சப்ஜி, ரோட்டி சப்ஜி நான் சொல்லி 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 துபாய் போய் அவாவா எனக்கு ரோட்டி சப்ஜி பிடிக்கும்னு சொல்லி வளர்ச்சி வளர்ச்சி ரோட்டி சப்ஜி தான் எனக்கு துபாயில. நான் கேட்ட என்னாச்சு ஏன் ரோட்டி, நீ உபன்யாசம் முடிக்க அந்த ரோட்டி சப்ஜி சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ரோட்டி சப்ஜியே எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா டெய்லி, அவ்வளவு பல முடியாது ரோட்டி சப்ஜி. அழகா பகவானுக்கு சுட சுட ரோட்டியும் சப்ஜியும் பண்ணி கொடுக்கறா, குழந்தைகள்லாம் எழுந்துடுது எல்லாரும், பகவான் அவ ஆத்துல எல்லாருக்கூடையும் உட்காந்துட்டு அர்த்தராத்திரி டின்னர் சாப்பிடுறான். கொற்ற மலையில இருந்தா சுவாமி நம்ம மாத்துக்கு வந்து நம்மளோட டின்னர் கூட சாப்பிடுவார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா நாமதேவர் பக்கத்துல உட்காந்துட்டு அவர் குழந்தைகள்லாம் பாண்டறங்க, நான் பாண்டறங்கன் பக்கத்துல, நீ பாண்டறங்க இடிச்சு பிடிச்சு சண்டை போட்டுண்டு பாண்டறங்களோட உட்காந்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டு அழகா ரோட்டி சப்ஜி சாப்பிட்டார்கள்னு நாமதேவர் சரித்திரத்துல காண கிடைக்க. சாப்பிட்ட உடனே நாமதேவர் சொல்றார், சரி சரி ராத்திரி தனியாலாம் கோவிலுக்குலாம் போக வேண்டாம், இங்கேயே ராத்திரி படுத்துக்கோ அப்படின்ற. பகவான் சரின்னு படுத்துக்கிறான், அத்தனை பேர் கூட பகவான் தானும் நடுவுல படுத்துக்கிறான், நாமதேவர் பக்கத்துல பகவான் படுத்துக்கிறான், பாண்டரங்கன் பக்கத்துல நாமதேவர் குழந்தைகள் எல்லாம் படுத்துட்டு, ஒன்னு நாம பாண்டரன் மேல ஏறி படுத்துக்கிறது, ஒன்னு பாண்டரன் மேல காலை போட்டுக்கிறது, ஒன்னு பாண்டரன் காலை பிடிச்சிட்டு தூங்குறது, ஒரு மழையில அவளோட பாண்டங்க அவ வீட்டுல வந்து படுத்துக்கிறான். அப்ப ஜனாபாய் வேலைக்காரி தனியா இருக்காத, அவ ரொம்ப வருத்தப்படுறா, நான் மட்டும் இல்லையாடா, நான் குழந்தை இல்லையாடான்றா. இவெல்லாம் தூங்கின பிறகு பாண்டரங்கன் எழுந்து வந்து அவ அறைக்கு வந்து அவளோட ராசக்கீடை ஆடினான் அப்படின்னு பாண்டரங்க விஜயத்துல காண கிடைக்க. அப்ப கொற்ற மழையில பகவான் வீடு தேடி வருவான் விட்டலன், சொல்றான் வீடு தேடி வருவான் விட்டலன், சத்தியம் சந்தேகமே வேண்டாம், வீடு தேடி வருவான், அனுகிரகம் பண்ணுவான். இப்ப குருவாயூரப்பன் அழகா கோமணத்தை வாங்கிட்டு போச்சு, மழை பெய்ஞ்சு துணி நினைஞ்சதுன்னா குருவாயூரப்பன் நினைச்சுக்கோங்க, கொற்ற மழையில எங்கேயா நின்றுடே இருக்க நுழைய முடியலன்னா ராமானுஜன் நினைச்சுக்கோங்க, மழையில எங்கேயாவது கப்பலோ பீச்சையோ பார்த்தாலும் மத்வாச்சாரம் நினைச்சு உடுப்பி கிருஷ்ணன் கிடைச்சான் சரியா. அழகா மழையில ராத்திரி எழுந்தால் நினைச்சப்பமா நினைஞ்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கல் சுட சுட சாப்பிடறதுனா, இனிமேல் பக்கோடா காஃபி சாப்பிட்டாலும் பாண்டவன் நினைச்சுக்கோங்க, வாடா பாண்டவங்க மழையில நாங்க சுட சுட சாப்பிட்டுருக்கோம், நீயும் வாடான்னு கூப்பிட்டுருங்க. இப்ப எவ்வளவு இருக்கு பாருங்க, மழையில ராமாயணத்துல ஆரம்பிச்சு கிருஷ்ணரியால இருந்து இத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு, இன்னும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஏழை விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான், அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு சந்தர்ப்பத்துல அவன் அழகா ஒரு ஜோசியரை பார்க்க போறான், ஜோசியரை பார்த்தான், ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு முடிஞ்சா நாளைக்கு வாப்பா நான் உனக்கு சொல்றேன் பரிகாரம் சொல்றேன்னுட்டா. ஜோ அழகா போயாச்சு, விவசாயி போயாச்சு, அடுத்த நாள் திரும்பி வந்துட்டா அந்த விவசாயம் பண்றது. இவரை பார்த்த உடனே ஜோசியருக்கு தூக்கி வாரி போட்டது, ஓடி வந்தா, ஏன் நீ எப்படி வந்தாய் அப்படின்னா. இவர் கேட்டார், என்னாச்சு நீங்க தானே நாளைக்கு வர சொன்னீங்க வந்தேன். அவர் சொன்னார், நேற்று இங்கேருந்து நீ போனதுலேருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்த உண்மையை சொல்லு எனக்கு, அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு. அச்சு நான் இங்கேருந்து போனேன், வீட்டுக்கு போய் தங்கினேன், திருப்பி வந்தேன். வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்தது சொல்லு. வீட்டுக்கு போக திடீர்னு நான் காட்டு வழியாக தான் போனேன், இப்போ ஜோனு மழை கொட்டிட்டு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு பாழடைஞ்ச ஒரு கோவில் இருந்தது காட்டுக்குள்ள, நங்கூர் வாட்டெல்லாம் இருக்கு பாருங்க பெரிய கோவில், அந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு பெரிய கோவில், அதில் போய் நுழைஞ்சு நின்றுட்டு இருந்தேன். அது அழகா ஒரு கிருஷ்ணன் கோவிலாக இருந்தது, ஐயோ இவ்வளோ அழகான கிருஷ்ண விக்கிரகம் இருக்கு, இந்த கோவில்னா அப்படி பாழடைஞ்சு கிடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் பணம் இருந்தா இந்த கோவிலை எப்படி எல்லாம் நான் புனருத்தாரணம் பண்ணுவேன், இந்த கோவில் இருக்கிற கொடியெல்லாம் பிச்சு போடுவேன், இந்த மண்டபத்தெல்லாம் சரி பண்ணுவேன், அழகா ஜோரா கோவிலை கட்டுவேன், நிறைய பேரை கூப்பிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுவேன், சாப்பாடெல்லாம் போடுவேன், டெய்லி மூணு வேளை பூஜைலாம் நடக்கும், பஸ்ராச பகவானுக்கு வஸ்திரம் சாத்துவேன், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். மழை கொட்டுறது, வெளியில போக முடியல, பாழடைஞ்ச கோவில்னு நினைச்சிட்டு இருக்கான் கற்பனையில. இப்ப திடீர்னு தலைக்கு மேல புஷ்ணு சத்தம் கேடுது. பார்த்தா ஒரு கருணாக பாம்பு அப்படி சீர்றது தலைக்கு மேல. நாங்க கருணாக பாம்பு பார்த்தோம், ரோட கிராஸ் பண்றது சீரதா பாம்பு சீரம் தலைக்கு மேல சீர்றது. பயந்து வெள்ள ஓடி வந்தா மண்டபம் இடிஞ்சு விழுந்தது. இவ்வளவுதான் நடந்ததுன்னு இந்த ஜோசியர் கண்கள்ல கண்ணீர். பகவான் ரொம்ப பெரியவன் பா, என்ன விஷயம்னா சரியா உன் ஜாதகப்படி நேர்த்தி உனக்கு மரணம், அதனாலதான் முடிஞ்சா நாளைக்கு வான் நான் சொன்னேன். ஆனா அதுக்கு இருந்த ஒரே பரிகாரம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு இருக்கு. நீ இருக்கிற நேரத்தில் எங்கத்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம், நேற்று சாயங்காலத்துக்குள்ள எங்கத்த முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீ மழைக்கு ஒதுங்கி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை கற்பனை பண்ண பார்த்திய பகவான நினைச்சுண்டு அந்த பலம் உன்னுடைய வாழ்க்கையுடைய பிராரப்தம் தலைவிதியே மாத்தி எடுத்துறாப்பா. சத்தியம் அழுதான் அந்த விவசாயி, மழைக்கு ஒதுங்கி பொழுது போகலேன்னு அப்படி பார்த்துட்டு இருந்தா அப்ப தோணித்து நினைச்சா அதுக்கு இவ்வளவு பெரிய கிருபையான் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கல. அப்ப மழையில எங்கேயோ ஒதுங்கி நின்னா கூட பகவத் தியானம் பண்ணலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மழையில நிறைய பகவத் அனுகிரகம் கொட்டி கிடக்கிறது, நிறைய 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 கொட்டி கிடக்கு. இன்னைக்கு கூட நான் என்னடா விஷயம் சொல்றேன் கிருஷ்ணா அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்பதான் ஜோரா மழை பெய்ஞ்சு மழையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு விட்டான். அதுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்துல ஒரு மழையை பத்தி பேசியிருக்கேன். ஒரு நாள் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சு திருவனந்தபுரத்துல. அன்னைக்கு சத்சங்கம் வருது, உபன்யாசம் வருது, சைத்தன்ய மகாபிரபுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வரல, இருந்தாலும் போகலாம்னு சொல்லி 7:30 to 7:30 சத்தங்கள் லேட்டா ஆச்சு. வந்தவா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்லி அவளுக்கு மழைக்கால விஷயங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்பதான் மழையை பத்தி இப்படி சொல்றதுக்கான ஒரு பாக்கியம். மங்களூர் மழையை பார்த்து 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 குஷியாகி ஆனந்தத்தை அனுபவிச்சு இன்னைக்கு பகவானே மழையை பத்தி சொல்லிட்டான். அப்ப இனிமேல் தொடர்ந்து மழை இருக்கு, இந்த மழையில இந்த விஷயங்கள்லாம் நினைச்சுக்கணும். இனிமேல் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மழையிலையும் ராமானுஜர் விஷயம் இருக்கு, மத்வாச்சாரிய விஷயம் இருக்கு, ஆச்சரியம் ரிஷ்யசிங்க மகரிஷி விஷயம் இருக்கு, ராமனுடைய விஷயம் இருக்கு, அனசுயாதேவியுடைய விஷயம் இருக்கு, கிருஷ்ணனுடைய கோவர்தகிரி உத்தாரணம் இருக்கு, கோவிந்த பட்டாபிஷேகம் இருக்கு, தவக்கல கத்தரிலேருந்து மழை நதியில ஜலம் ஓடுற வரைக்கும் எல்லாம் பாகவதம் சொல்லியிருக்கு, முதலாழ்வார்கள் பகவானை ஒதுங்கி நின்று பார்த்தது மழையில தான், மத்வாச்சாரியருக்கு கிருஷ்ணன் கிடைச்சது மழையில தான், எத்தனை பேர் இருக்கா பார்த்துக்கோ. இவ்வளவு விஷயங்கள், ராமானுஜ மழைக்கு கோவிலில் நுழைய மாட்டேன் நின்னது, பதிவிரதா தர்மம் நின்னதும் மழையில தான், குருவாயூரப்பனுக்கு 2 கோமணம் கிடைச்சதும் மழையில தான், குருரம்மைக்கு பகவத் தரிசனம் குருவாயூரப்பன் கிடைச்சது மழையில தான், மழையில தான் பாண்டரங்கன் நாமதேவ் வீட்டில் சாப்பிட்டு அவளோட படுத்துருந்தான்னு காண கிடைக்கிறது. ஒரு விவசாயியுடைய தலைவிதி மாத்தினதும் மழைக்காலம் தான். அதனால ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவார். இருந்தாலும் ஒன்னு ஒரே விஷயம் சொல்லிடுவோம், ஆழ்வார்ல திருமங்கை ஆழ்வார் ரொம்ப விசேஷம். திருமங்கை ஆழ்வார் திருநீர்மலைன்னு ஒரு திவ்ய தேசம், எங்க ஆத்து பக்கத்தில் ஒரு திவ்ய தேசம். எனக்கு ரொம்ப என்ன வளர்த்த ஒரு பெருமாள் அப்படின்னா திருநீர்மலை பெருமாள். என்னை நாமஜபம் பண்ண வச்சு நிறைய தியானம் சொல்லி கொடுத்து என்னை குழந்தையா மடியில தாங்கினவர் திருநீர்மலை பெருமாள். அந்த திருநீர்மலை திவ்ய தேச பெருமாள் சேவிக்க திருமங்கை ஆழ்வார் வர மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி எல்லா பக்கமும் வெள்ளக்காடு, இந்த மலை பக்கத்திலேயே அவரால் போக முடியல திருமங்கை ஆழ்வார்னால. அப்ப அந்த மலைக்கு நேர இன்னொரு மலை, அந்த மலை மேல நின்று திருமங்கை ஆழ்வார் டெய்லி அந்த திருநீர்மலையை பார்த்து 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 தியானம் பண்ணார். 6 மாசம் காத்திருந்தார் திருமங்கை ஆழ்வார், எந்த திவ்ய தேசத்துல அவ்வளவு நாள் இருந்ததே கிடையாது. திருநீர்மலை திவ்ய தேசத்துக்கு 6 மாசம் காத்திருந்தார். 6 மாசம் கழிச்சு தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா பெருமாளை சேவிச்சார் அப்படின்னு அவள் எல்லாம் இருக்கு. அதனால இங்க காத்திருந்தா கூட பெருமாள் தரிசனம் கிடைக்கும், அவ்வளவு வசதி இந்த மழைக்காலம் வர்ஷா காலம். மாசானாம் மார்கசி சோகம் ருத்துனாம் குசுமாகரன்ற மாதிரி மாதங்களில் மார்கழி, காலங்களில் வசந்தம், மழைக்காலமும் பகவான் தான். பகவான் தான் எல்லா விதமாகவும் வியாபிச்சிருக்கான். இந்த மழையிலையும் நிறைய கிருஷ்ணையில வெயில் காலம் உண்டு, குளிர்காலம் உண்டு, எல்லாத்துலயுமே நிறைய லீலைகள் இருக்கு. அப்ப இந்த இனிமேல் இப்ப லைனா மழை இருந்துட்டு தானே இருக்க போறது, அந்த மழையை இனிமேல் கடிச்சு கொட்டப்படும் சரியா. சமத்தா என்ஜாய் பண்ணணும், பகவத் தரிசனம் கிடைக்கிறதான் தேடுங்கோ. கட்டாயம் மழையில பகவத் தரிசனம் கிடைக்கும். துக்காராமுக்கு மழையில தான் பாண்டங்க தரிசனம் கிடைச்சதுன்னு காண கிடைக்கும். அதனால கிருஷ்ண அவதாரத்தின் பொழுதே மழை பெஞ்சது அப்படின்னு பாகவதம் சொல்றது. மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே பாகவதம் சொல்றது. கிருஷ்ணவதார காலத்துல லேச மழை பெய்யறதான். இந்த மேகங்கள்லாம் கடல் பக்கத்துல போய் இடி இடிச்சு கிருஷ்ணன் வரான் வரான் பராஹு எச்சரிக அப்படின்னு சத்தம் போட்டுதான். மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜு அனுசாகரம் அப்படின்னு சொல்ல. அதனால இடி இடிச்சுதான் எங்கயோ கிருஷ்ணவதாரம் ஆகிறதான்னு பாருங்க. ராதே கிருஷ்ண
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீ உடுப்பி கிருஷ்ண பகவான் கீ. ஜெய் போலோ ஸ்ரீமன் மத்வாச்சாரியரு கீ. ஜெய் போலோ ஸ்ரீ சிங்கேரி பெரியவா கீ. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.